இயேசுவை நோக்கி பாரு என்ற 19வது கடைசி பிரசங்கத்துக்கு நம்ம இன்னைக்கு வரோம். இயேசுவை படைப்புக்கு முன்பதாக பார்த்து இப்போ இயேசுவை வந்து பரலோகத்தில் பார்க்க போகிற ஒரு பிரசங்கம். 2வது வருகையில் இயேசு வந்த பிறகு அவர் நியாய தீர்ப்பு தந்து புது வானத்தையும் புது பூமியை ஏற்படுத்தி அந்த சபர்ப்ஸ் ஆஃப் ஹெவன்லாம், அது வெளியில் அவுட்ஸ்கர்ட்ஸ், பெங்களூருக்கு வெளியில் இருக்கிற ஊருங்க தான் சபர்ப்ஸ்ன்னுவாங்க. அந்த மாதிரி பரலோகத்துக்கு இருக்கிற ஒரு சபர்ப்ஸ் தான் புதிய வானமும் புதிய பூமி. அதையெல்லாம் நம்ம பார்த்து முடித்து இப்போது பரலோகத்தை பழையற்பாடு ஆலய கட்டமைப்பில் பார்த்து சிந்தித்து வருகிறோம். அந்த ஆலய கூடாரத்தில் முதல்ல வெளி அவுட்டர் கோர்ட் இருக்கும் இல்லைங்களா, வெளி அறையில் அது 5 படிகள் நம்ம கற்பனை பண்ணியிருந்தோம். அங்கே சாபம் இல்லை, ராத்திரி இல்லை, பசி இல்லை, தாகம் இல்லை, கண்ணீர் இல்லை, வலி இல்லை. அந்த படியை ஏறி முடித்து அங்கே இருக்கிற வெங்கல தொட்டியில் நம்ம குளித்து சுத்தமாகி மறுரூபமாகி பரிபூர்ணப்படுத்தப்பட்டு பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகிறோம். அதுதான் 2வது இடம் பரலோகத்தில். அந்த பரிசுத்த ஸ்தலம் போன மாதம் படித்தோம், நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்காதுன்னு நம்புகிறேன். அதில் 4S நம்ம பார்த்து ஞாபகத்துக்கு வச்சுருக்க உங்களுக்கு சொன்னேன். காட்சிகள், பரிசுத்தவான்கள், ஓய்வு நாள், சேவைகள், சைட்ஸ், செயின்ட்ஸ், சாபத்ஸ் அண்ட் சர்வீசஸ். அதுதான் அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் நம்ம பார்த்தோம். ஒருத்தர் அருமையாக எழுதியிருக்கிற ஒரு கவி பாட்டு, ஓ Healthful place where none are sick, oh fortunate land where all are kings, oh place most holy where all are priests. இந்த மாதிரி ஒரு இடத்த யோசிச்சு பாருங்க. எவ்வளோ சுகம்னா ஒருத்தரும் அங்கே உடம்பு சரியில்லாமல் போக முடியாது. எவ்வளோ ஐஸ்வர்யமான தேசம்னா அங்கே எல்லாருமே ராஜாங்க தான், ஒருத்தரும் வேலைக்காரர் இல்லை, எல்லா ராஜாக்கள் தான். எவ்வளோ பரிசுத்தமான இடம்னா எல்லாரும் ஆசாரியர்கள் தாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடம். ஓகே, அதை தான் நம்ம இதுவரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கிறோம். ஆனால் இது வரைக்கும் நான் எல்லாம் பரலோகத்தை பற்றி இத்தனை வாரங்கள் சொன்னது எல்லாமே பரலோகத்தினுடைய காம்ப்ளிமெண்ட்ரி கிஃப்ட்ஸ், ஒரு பரலோகத்தினுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ன்னுவாங்க. அதாவது ஒரு வரும்போது ஒரு ஜூஸ் எல்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா, வரும்போது ஒரு கல்யாணத்துக்கு ஏதாவது போனோம்னா ஒரு ஜூஸை கொடுப்பாங்க, அதை கொடுப்பாங்க. அதுதான் இதெல்லாமே உண்மையான பரலோகத்தை நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை. அதை தான் இன்றைக்கி பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். இதெல்லாம் 2 சந்தோஷங்கள், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். உண்மையான பரலோகம் எங்கே இருக்குன்னா அந்த திரைக்குள்ளே தான் இருக்குது. அந்த திரைக்குள்ளே இருக்கிற மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே தான் உண்மையான பரலோகம் இருக்கிறது. அந்த திரையை இன்றைக்கி தான் நம்ம திறக்க போகிறோம். சில காரியங்கள் செய்யும்போது கை கால்லாம் நடுங்கும் இல்லைங்களா, எப்படி அப்படியே ஒரு ஷேக் ஆகும், டென்ஷன் ஆகும், அப்படியே கை கால்லாம் நடுங்கிற மாதிரி. அதை எப்படி திறக்கிறதுன்னு நானே நடுங்கிக்கிட்டு வந்திருக்கிறேன். ஏன்னா ஒரு உண்மையான விசுவாசிக்கு இவ்வளோ தரம் பரலோகத்தெல்லாம் கேட்டு முடித்த பிறகும் இதெல்லாம் ஓகே, அங்கே சந்தோஷம் இருக்கும், வியாதி இருக்காது, அது இருக்காதுன்னு. ஆனால் உண்மையான விசுவாசிக்கு பரலோகம்னா என்ன தெரியுமா, தேவனை அனுபவித்து கிறிஸ்துவோடு இருப்பது தான் பரலோகம். ஓகே, ரிச்சர்ட் சிப்ஸ் என்றவர் சொல்லியிருக்காரு, கிறிஸ்து இல்லாத பரலோகம் பரலோகமே இல்லை. பழையற்பாடு ஆலயத்தில் அந்த திரையை திறந்த உடனே என்ன இருக்கும், ஒரே காரியம்தான் நம்ம பார்க்க முடியும், அங்கே உடன்படிக்கை பெட்டின்னு இருக்கும் இல்லைங்களா. அந்த உடன்படிக்கையின் பெட்டியின் மேலே கிருபாசனம், அந்த கேருபிம் 2 படம் போட்டு கிருபாசனம் இருக்கும். அந்த கிருபாசனம் தேவனுடைய உடன்படிக்கைக்கு அடையாளம், அதுக்கு தான் உடன்படிக்கையின் பெட்டி. அவருடைய உடன்படிக்கையினுடைய பரிபூர்ண வாக்கு தத்துவம் எங்கே நிறைவேறுதுன்னா ரெவலேஷன் 21:3 வசனத்தில் பார்த்தீங்கன்னா அதுதான் தேவன் கொடுத்த எல்லா வாக்கு தத்துவத்தின் நிறைவேறுதல் அங்கத்தான் நிறைவேறுது. என்ன சொல்லுது அந்த வாக்கு தத்துவம், உடன்படிக்கையின் வாக்கு தத்துவம், மேலும் பரலோகத்தில் இருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன், அது இதோ மனுஷரிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவரிடத்திலே அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களா இருப்பார்கள். தேவன் தாமே அவரோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனா இருப்பார். இதுதான் தேவனுடைய அற்புதமான உடன்படிக்கையின் வாக்கு தத்துவம். தேவன் தன்னை தன்னுடைய மக்களுக்கு வெளிப்படுத்தி அவர்களோடு சதா காலங்களும் குடியிருப்பார். ஆகவே லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இதுவரைக்கும் உங்களுக்கு பரலோகத்தை நான் காமிக்கவே இல்லை. இது பதுக்க சொன்னதெல்லாம் பரலோகத்தினுடைய ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர், சாதாரண சில்ற சந்தோஷங்கள். இப்போ தான் உண்மையான பரலோகம், திரையை திறந்து உள்ளே போகிற பரலோகம். ஆமாம், சில நேரங்களில் ஒரு திரையை ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்து அப்படி திறந்தோன்னா அப்படின்னு மூச்சு அடிச்சு போகும். சில நேரங்களில் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி, இது வாழ்க்கையிலே அப்படி பார்த்தது இல்லையே அப்படின்னு ஷாக், அந்த மாதிரி ஒரு ஷாக் ஏற்படுற ஒரு விதத்தில் தான் சில நேரங்களில் மயங்கி கூட விழுந்துருவாங்க. எப்படிங்க அந்த பரிசுத்த இடத்த நம்ம காட்டி சொல்லி சொல்கிறது, எந்த வசனிப்பு அதுக்கு போதும்? அதுக்கு தான் நான் போன வாரம்லாம் ஜபம் பண்ணேன், இன்றைக்கி காலையும் ஜபம் பண்ணேன். தேவனே, எங்களுடைய சுதந்திரத்தின் ஐஸ்வர்யம் என்னதென்று அறிந்து கொள்ளுகிற பிரகாசமுள்ள கண்களை கொடுங்க. ஆவியானவர் காண்டி வந்து பேசுகிற எனக்கும் என் வாய்க்கும் கேட்குற உங்கள் காதுக்கும் மூளைக்கும் வெளிச்சத்தை கொடுக்கலன்னா அரை மணி நேரத்துலேயே நீங்களாம் தூக்கத்துக்கு போயிடுவீங்க. அவ்வளோதான், பிரகாசமுள்ள கண்களே. இந்த பரலோகத்தை பற்றி நம்ம என்னங்க சொல்கிறது, இதுதாங்க உள்ளே போகும்போது ஒரு தரிசனம் ஏற்படும். அந்த கலைய காலங்களில் இப்போ நம்ம ஊர்லலாம் க்யூவில் நின்று போவாங்க தரிசனம்னு பார்க்குறதுக்கு. அந்த காலத்தில் டயானான்னு ஒரு கோயில் இருந்துச்சான், முத்து முத்தாக ஜோடிச்சிருப்பாங்களே, வெறும் முத்து தான் அந்த சிலை மேலே. அங்கே போகும்போதே அந்த வாட்ச்மேன் சொல்லுவான், பார்த்து ரொம்ப நேரம் பார்க்காதீங்க, பார்த்தா கண்ணு போயிடும், ஏன்னா அவ்வளோ பிரகாசமாக இருக்குமா, கண்ணே சில பேருக்கு போயிடுமா ரொம்ப நேரம் பார்த்தா. ஆனால் இந்த காட்சியை பார்த்தவங்க எல்லாரும் என்ன ஆனாங்க, நான் சொல்ல போகிற பரலோக பிரகாசத்தை கண்ணு போகிறதில்ல, உயிரே போயிடும், செத்தவர்களை போல் விழுந்தார்கள் இந்த காட்சியை பார்த்தவங்கெல்லாம். அப்படிப்பட்ட பரலோகம் தேவன் தாமே ஆவியானவர் நமக்குள்ளே கொடுத்திருப்பதனால், அவர் எதுக்காக எபேசியரில் போட்டிருக்கிற மாதிரி நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரம், அந்த சுதந்திரம் என்னன்னு நமக்கு உணர்த்த கொடுக்கப்பட்டவர். அவர் மேலே நம்பிக்கை வச்சு போவோம். அவர் தான் நம்ம கண்ணை திறக்கணும், அதை காட்டணும். ஒரு அட்லீஸ்ட் முழுசாக பார்க்க முடியாது, அதனோட பார்வை ஒரு சின்ன கிளிம்ஸாவது நம்ம பார்க்க. இது வரைக்கும் என்னங்க இருக்கும் அந்த திரையை திறந்தா பாஸ்டர், இது வரைக்கும் நம்ம கேட்டு படித்து தியானித்து விசுவாசித்து கேள்விதான் பட்டிருக்கிறோம். அந்த கடவுளை நேர் நேராக முகமுகமாக பார்க்குற காட்சி தரிசனம் அப்போ தான் ஏற்படும். அந்த திரையை திறந்த உடனே சாட்சாத்து தேவன், யோசிச்சு பாருங்களேன், இதோ பயம் நிறைந்து பயம்பட வேண்டிய யெகோவா, எல்லையற்றவரும் நித்தியமானவரும் இறையாண்மை உள்ளவரும் புரிந்து கொள்ள முடியாதவரும் சகல வல்லமை உள்ளவரும் தன்னியல்புள்ளவரும் எல்லையற்றவரும் மிகுந்த இரக்கமோ மிகுந்த ஞானமோ மிகுந்த நீதியோ மிகுந்த பொறுமையோ உள்ள எல்லா ஜீவனுக்கும் நன்மைக்கும் ஊற்றுக்கும் பாக்கியத்திற்கும் ஊற்றானவர், அவரை போய் பார்க்கறதுனா என்னங்க, யாருங்க அது சொல்லித்தர முடியும்? அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகும்போது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அதுவும் அங்கே போய் மரணம் இல்லாத சரீரத்தோடு பரிபூர்ண பரிசுத்தப்படுத்தப்பட்ட ஆத்மாவோடு அவரை பார்க்கறது எப்படி இருக்கும்? அதான் ஒரு பியூட்டிஃபிக் விஷன் அப்படின்னு பியூரிட்டன்ஸ் ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. படைப்பாக நம்ம என்னதான் நமக்கு மரணம் இல்லாத சரீரம் இருந்தாலும் திடீர்னு ஸ்க்ரீனை திறந்த உடனே என்ன ஆகும், ஒருவேளை ஹார்ட் அட்டாக் கூட வந்துடும். ஆனால் சாக மாட்டீங்க, பயப்படாதீங்க, பத்து ஹார்ட் அட்டாக் வந்தாலும் ஒன்றும் ஆகாது, ஏன்னா சாகவே வராதே. அப்படி ஒரு பார்த்த உடனே ஒரு ஷாக் நமக்கு ஏற்படுது. ஷாக் ஏற்பட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு பார்த்தா அதோ அங்கே இருக்கிறார் சிங்காசனத்தில். இது வரைக்கும் கேட்டோம், அவரை நம்பினோம், அவரை விசுவாசித்தோம், விசுவாசத்தில் நம்பினவர் இன்னைக்கு காட்சியாக தென்படுகிற ஒரு நாள் அந்த பரிசுத்த ஸ்தலம். எப்படி இருக்கும் அந்த ஸ்தலம் யோசிச்சு பாருங்களேன். என்னங்க பாஸ்டர் என்னென்னவோ சொல்கிறீங்க, இதுக்கு மேலே நான் சொன்னேன்னா தேவ தூஷணம் தான் ஆயிரும். அவரை எப்படி நம்ம கற்பனை பண்ணுறது, எப்படி தான் இருப்பார்? ஆகவே வசனிப்பெல்லாம் இதுக்கு பத்தாது. ஒரு இது ஒரு பெத்தட்டிக்கு, ஒரு நம்மளுடைய பாஷையெல்லாம் பரிதாகம் தான் இதுக்கு புட்டாடி. இதை எப்படி தான் நம்ம பிரசங்கம் பண்ணுறது, எந்த உரைநடை இதுக்கு போதும்? ஆகவே சில நேரத்தில் நான் ஒரு வேடிக்கையாக சொல்கிற மாதிரி கொஞ்ச நேரம் பரலோகத்தை பற்றி நான் வளரப்போல. அது கேட்குறவங்களுக்கு தான் புரியும், கேட்காதவங்களுக்கு தூக்கம் தான் வந்துடும். சரி, தூங்கிருங்க, நான் உங்களை ஒன்றும் குற்றப்படுத்த மாட்டேன். ஓகே, ரெண்டு காரியத்தை பரலோகத்தை பற்றி சொல்ல போகிறேன். ரெண்டு காரியம், பரலோகம்னா என்னங்க? ரெண்டு, இது தாங்க பரலோகம். பரிசுத்த ஸ்தலம்னா இது தாங்க. சொர்க்கத்தின் சொர்க்கம்னா இது தான். என்னங்க சொர்க்கத்தின் சொர்க்கம்? தேவனை முகமுகமாய் பார்த்து அவரை முற்றிலுமாக அனுபவிக்கிறது பரலோகம். ரெண்டாவது, உண்மையான பரலோகம் சதா காலங்களும் இயேசுவோடு இருப்பது. ஓகே, இது ரெண்டு தலைப்பில் பார்ப்போம். இதான் மகா பரிசுத்த ஸ்தலம். பரலோகம்னா என்ன? தேவனை பார்த்து அவரை அனுபவிப்பது, தேவனுடைய முகத்தை பார்ப்பது. ஏன் அந்த முகத்தை இதுவரைக்கும் பார்த்தவர்களே கிடையாது? பார்த்தவர்கள், தேவ தூதர்கள் பார்த்துருக்குறாங்களா? எங்கே பார்த்த? எந்த தேவ தூதன் பார்க்குறானோ அந்த தேவ தூதன் அவ்வளோத்தான் பஸ்மா அங்கேயே. அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க தேவ தூதர்கள்? கண்களை மூடிக்கிறாங்க, அவனால் பார்க்க முடியாது. ஏன்? பாவம்தான் இல்லை, ஆனால் படைக்கப்படாத ஒரு உள்ளத்தை, ஒரு நபரை, படைக்கப்படாத ஒரு உருவத்தை படைத்த எந்த காரியமும் பார்த்து இருக்கவே முடியாது. அவங்களாம் படைக்கப்பட்ட தேவ தூதர்கள், ஸ்கிரீச்சர்ஸ். அவங்க பார்க்கவே முடியாது, அவர் யாருமே பார்த்தது கிடையாது, அவங்க பார்க்கவே முடியாது. யோசிச்சு பாருங்க, நம்ம பார்க்க போகிறோன்னா, ஏன் நம்ம பார்க்க போகிறோன்னு நம்ம சொல்கிறேன்னா, வேதம் வந்து நம்முடைய சுதந்திரத்தின் உச்சக்கட்ட கிருடமாக கொடுக்கிற ஒரு வாக்களிப்பு என்னன்னா, நம்ம பார்க்க போகிறோமா? தேவதூதர்கள் கூட காணாத, ஒருவரும் காணாத அந்த தேவாதி தேவனுடைய முகத்தை நம்ம பார்க்க போகிறோம்னு வேதம் சொல்கிறதுனால தான் நம்ம பார்க்கலான்னு சொல்லுது. எங்கெங்கே சொல்லுது? மத்தேயு 5:8. நிறைய வசனங்கள் இருக்குது, நான் 1-2 வேந்தால் உங்களுக்கு காட்டுறேன். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஏன் படிங்க?
இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்.
The crowning jewel of our inheritance, நம்முடைய சுதந்திரத்தின் உச்சக்கட்ட முத்து என்னவா? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள். ஏன், எப்படிங்க சுத்தமாக இருக்க முடியும் இந்த உலகத்தில், பாவம் நிறைஞ்ச உலகத்தில்? இருதயம் வெளியில் சுத்தமாக இருக்கிறது ரொம்ப ஈஸி, அப்படிதான் நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்க. உங்களை எத்தனை பேர் இருதயத்தில் சுத்தமாக இருக்காங்க? ஒருத்தரும் நம்மளுக்கு சொல்ல முடியாது. காலையில் வரும்போதும் அசுத்தமாக தான் நினச்சிட்டு வந்திருப்போம் இல்லைங்களா? கோவம் வந்துடும், கசப்பு வந்துடும், அசுத்து. இருதயத்தில் அப்படி எப்படிங்க நான் சுத்தமாக இருக்க முடியும்? தேவனை நான் பார்க்க போகிறேன்ற ஒரு ஆர்வம் இருக்கிற ஒரு மனுஷன், தேவனை பார்ப்பதெல்லாம் என்னன்ற பாக்கியத்தை உணர்ந்த மனுஷன், அவன் இந்த வாழ்க்கையில் தன் இருதயத்தை சுத்தமாக வைக்க பார்ப்பான். அவங்க தான் என்ன சொல்லுது, அவங்களுக்கு கொடுக்குற வாக்களிப்பு என்ன? அவர்களை அவர் தேவனை தரிசிப்பார்களாம். அவன் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் செய்ய பார்ப்பான், தன் இருதயத்தை சுத்தமாக வச்சுக்கணும். ஏன், நான் தேவனை ஒரு நாள் பார்க்க போகிறனே. தேவனை சிங்காசனத்தில் யாருமே பார்க்காத பார்வை. அதுவும் எல்லாரும் உலக தேவனை பார்க்க தான் போகிறாங்க. எப்படி அவரை கோபமாக நீதிபதியாக பார்க்க தான் போகிறாங்க. ஆனால் இந்த பார்வை மனதை மகிழ்ச்சிக்க வைக்கிற, அதை கவர்ச்சி வைக்கிற அதிசயமான பார்வை, அந்த பார்வை இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களுக்கு தான் கிடைக்கும். இன்னொரு வசனத்தை படிப்போம். எபிரேயர் 12:14. எபிரேயருக்கு எழுதினவர், நீங்கள் பரிசுத்தமாக இருக்கணும், நீங்கள் சமாதானத்தை நாடணும்னு சொல்லிட்டு வராரு. அதுக்கு கொடுக்குற உச்சகட்ட வாக்கு என்ன?
யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள்.
பரிசுத்தம் இல்லாமல் ஒருத்தனும் பாருங்களேன், அவங்க என்கரேஜ் பண்ணுறாரு. ஏன், எப்படிங்க பரிசுத்தமாக இருக்கிறது? ஒரு பக்கம் பாவம் இழுக்குது, உலகம் இழுக்குது, பிசாசு இழுக்குது, இந்த உலகத்தில் பரிசுத்தமாக இருக்கவே முடியாதுங்க. அப்பா, பரிசுத்தமாக நீ இருக்கலைன்னா இந்த பாக்கியம் உனக்கு கிடைக்கவே கிடையாது, மிஸ் பண்ணிடுவ. எந்த படைப்பும் பார்க்காத ஒரு தரிசனம் உனக்காக காத்திருக்கு, அது உனக்கு கிடைக்கவே கிடைக்காது பரிசுத்தம் இல்லைன்னா. அந்த பரிசுத்த அந்த தரிசனம் என்னான்னு தெரிஞ்சிருச்சுன்னா, என் வாழ்க்கையில் எல்லாத்த விட முக்கியமாக நான் என்ன பண்ண பார்ப்பேன்? பரிசுத்தத்தை நாட பார்ப்பேன். ஏன், பரிசுத்தம் இல்லாமல் அவரை தரிசிக்க முடியாது, தரிசிக்க முடியாது. பாருங்களேன், நோ மேன் கேன் சீ. இன்னொரு வசனம், ரெவலேஷன் 22:4. பாருங்கள், இந்த வசனங்கள்லாம் என்ன காமிச்சிட்டு வரேன்? தேவனை தரிசிப்போமா நம்ம? அந்த தேவனை கண்ணால் பார்ப்போமா? அதெல்லாம் ப்ராமிஸ் பண்ணுற வசனங்கள். படிங்க 22:4.
அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள், அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும்.
அவருடைய சமூகம்னு வருது அப்படின்னா அவருடைய முகம், இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா தே ஷல் சி இஸ் ஃபேஸ், அவர் முகத்தை தரிசிப்பார்கள். ஆகவே பல வசனங்கள் இருக்குது, இது 3 வசனங்கள் போதும். ஏங்க கடவுளுடைய முகத்தை தரிசிக்கணும், எதுக்குங்க? யாராவது நீங்கள் கேட்டிங்கன்னா, கடவுள் ஒருவேளை பரலோகத்தில் எல்லா தீமைகளை நீக்கி, வியாதி இல்லை, இது சுக பிரச்சனை இல்லை, மரணம் இல்லைன்னு, இப்போ தங்க வீடு தங்க ரோடு எல்லாத்தையும் கொடுத்துட்றாருன்னு வச்சுக்குவோம். நான் சொல்லவா, அதெல்லாம் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் கொஞ்சம் நாளுக்கு, அதுக்கப்புறம் எதுவுமே திருப்தி செய்யாது, எதுவுமே திருப்தி செய்யாது. ஏன்னா தேவ சாயலாக படைக்கப்பட்ட நீங்களும் நானும் நம்முடைய ஒவ்வொரு அங்கத்துலேயும் ஒவ்வொரு அணுவிலையும் அவர் எப்படி நம்மளை டிசைன் பண்ணியிருக்கிறாருன்னா, அவர் சாயலாக படைக்கப்பட்ட நாம் நம்முடைய பிரதான சந்தோஷம் யாரில் தான் இருக்குது? நம்முடைய பிரதான நோக்கம் எதுக்காக படைக்கப்பட்டது? அவரை அவரை மகிமைப்படுத்தி அவரை அனுபவிக்க படைக்கப்பட்டவர்கள் நாம். அதுக்காகத்தான் நம்ம உருவாக்குனார். பிசாசு சொல்லுது, நீ அதை தேடு இதை தேடு உலகத்தை தேடு, உலகத்திலேயே இரு, நீ உனக்கு சந்தோஷம் கிடைக்கும்னு. சந்தோஷம் இல்லாமல் தான் நீ சாவ போகிற, இந்த உலகத்தை தேடினா திருப்தி இல்லாமல் தான் நீ இந்த உலகத்தை விட்டு போக போகிற, இந்த உலகத்தை தேடினா. ஆனால் தேவன் என்ன சொன்னார், நான் உன்னை எனக்காக படைத்தேன், என்னில் அப்படி படைக்கப்பட்ட என் சாயலாக படைக்கப்பட்ட நீ, ஒவ்வொரு அணுவும் நான் பார்த்து பண்ணியிருக்கிறேன். ஒரு குழந்தைக்கும் ஒரு தாய்க்கும் இருக்கிற பந்தம் எவ்வளோ பெருசுங்க, சின்ன குழந்தையில் அந்த பந்தம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக பார்க்குறோம். ஒரு பிள்ளையை வச்சுக்கிட்டு அவங்க அம்மாவில் விட்டு போயிட்டாங்கன்னா, இப்போ எங்கள் ரிலேட்டிவ்ஸு, அந்த அம்மா பார்க்குற வரைக்கும் அந்த பிள்ளை பொம்மை காட்டலாம், கொஞ்ச நேரம் ஆட்டம் காட்டலாம், ஆனால் அம்மா கொஞ்ச நேரம் அந்த பொம்மையில் ஆடும், ஆனால் அம்மா பார்க்குற வரைக்கும் அதுக்கு நிம்மதி இல்லை. பார்த்த உடனே வர சந்தோஷம் பெருசு இல்லையா, அந்த பந்தோன்றோம். அந்த தாய் வந்து அந்த பிள்ளைய கருவிலெலாம் உருவாக்கலை, ஆனால் அந்த கருவில் ஒவ்வொரு அணுவும் உருவாக்கி படைத்த தேவன் நம்ம, அவருக்கும் நமக்கும் இருக்கிற பந்தம் சொல்லி முடியாத பந்தம். அவர் இல்லாமல் அவருக்காக நம்ம பிசாசு நமக்கு சொல்லுது, நீ அதை தேடு இதை தேடு சந்தோஷமாக இருப்பேன்னு. படைக்கப்பட்ட எந்த காரியமும் நம்மளுக்கு நிறைவும் சந்தோஷம் கொடுக்கவே முடியாது. ஏன், இந்த பூமியில் மாத்திரம் இல்லை, பரலோகத்துக்கு போய் பரலோகத்தில் இருக்கிற எல்லாமே கொடுத்தாலும் பரவாயில்ல, எல்லாமே இருந்தாலும் சரி, கடைசியில் சந்தோஷம் நிறைவு நமக்கு இருக்கவே முடியாது. நம்முடைய நித்திய ஓட்டையை நிறைவாக்கக்கூடிய ஒரே நபர் யார், தன் சாயலாக படைத்த அவர் மட்டும்தான். அவர் முகத்தை பார்க்கிற வரைக்கும், தாய் முகத்தை பார்க்காத தத்தளிக்கிற பிள்ளைங்க தான் நீங்களும் நானும். அவர் முகத்தை இழந்துட்டோம் ஏதேன் தோட்டத்தில், அதை மீண்டுமா போய் கண்ணால் பார்க்குற வரைக்கும் நிம்மதி இல்லை. இந்த கட்டைகளுக்கு நிம்மதி இல்லை, இந்த உருவங்களுக்கு ஜீவன்களுக்கு அவரை பார்க்கணும். அதுக்காகத்தாங்க நீங்களும் நானும் படைக்கப்பட்டது. நமக்கும் தெய்வத்துக்கும் இருக்கிற பந்தம் சொல்லி முடியாத பந்தம், நம்முடைய ஒவ்வொரு அணுலேயும் நரம்பு நாடிலையும் பின்னி இருக்கிற உறவு அது. அதை பார்க்காத தான் தத்தளிக்கிறோம், நம்ம உள்ளான ஏக்கங்கள்லாம் அதுக்காகத்தான் இருக்கு. ஆனால் பிசாசு அதெல்லாம் திருப்பி போட்டு நம்மளை மாற்றி ஏமாத்துறோம். அந்த நோக்கத்துக்காக படைக்கப்பட்ட நாம் படைக்கப்பட்ட எந்த காரியத்தையும் நம்மளை திருப்தி ஆக்க முடியாது. தேவ தூதர்களும் அவரை பார்க்கணும்னு படைக்கப்படலை, அதனால தான் முகத்தை மூடிக்கிறாங்க. நம்ம அவரை பார்க்கணும், அவரை அனுபவிக்கணும், அவரை பார்த்து அனுபவிக்கணும்னு படைக்கப்பட்ட நாம். அகஸ்டின் அதனால தான் சொன்னார், சர்ச் ஃபாதர் அகஸ்டின் என்ன சொன்னார், தேவனே எங்களை உமக்காக படைத்தீர், உம்மை அடைகிற வரைக்கும் அமைதலற்ற சஞ்சலம் தான் எங்கள் உள்ளங்களுக்கு. அமைதலற்ற சஞ்சலம், இன்னைக்கு காலையிலேயோ உங்களுக்கு இருக்கிற சஞ்சலம் தான் எதுவுமே நம்மளை திருப்தி செய்ய முடியாது. நம்முடைய விசுவாச நம்முடைய கேட்டகிசம் ஷார்ட் கேட்டகிசம் 38வது கேள்வி, ஒரு கேள்வியை கேட்குது, நான் இங்கிலீஷில் சொல்கிறேன். விசுவாசிகள் பரலோகத்தை அது எப்படி விவரிக்குது பாருங்களேன். விசுவாசிகள் உயிர் கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல் வருகையின் போது என்ன ஆசீர்வாதங்களை நன்மைகளை பெறுகிறார்கள்? உயிர்த்தெழுதல் நாளில் விசுவாசிகள் மகிமையில் எழுப்பப்பட்டு, அது ஏற்கனவே நம்ம பார்த்தோம், நியாய தீர்ப்பு நாளில் அங்கீகரிக்கப்பட்டு குற்றம் இல்லாதவர்கள் என்று தீர்க்கப்பட்டு, அது ஏற்கனவே பார்த்தோம். கடைசியாக என்ன சொல்லுது தெரியுமா, மேட் பர்ஃபெக்ட்லி பிளஸ்ட் இன் த ஃபுல் என்ஜாயிங் ஆஃப் காட் ஃபார் ஆல் இட்டர்னிட்டி. தேவனை முழுமையாக அனுபவிக்க, நித்தியமெல்லாம் முழுமையாக அனுபவிக்கிறதுல பரிபூர்ண பாக்கியத்தை அடைவார்கள். ஃபுல் பிளஸ்டட், பரிபூர்ண பாக்கியம். உங்களுக்கு இந்த ஆயுஸில் வர முடியாது, இந்த பரலோகத்துக்கு போயும் வர முடியாது, அந்த கடவுளுடைய முகத்தை பார்க்குற வரைக்கும் பரிபூர்ண பாக்கியம் அங்கே தான் இருக்குது, அந்த முகத்தில் தான் இருக்குது. பாருங்களேன், ஆகவே என்ன பரலோகம் என்னங்க, கடவுளை பார்த்து அவரை அனுபவிப்பது தான் மகாபரிசுத்த ஸ்தலம். அந்த பார்வைக்கு மூணு குணம் இருக்குது. என்ன மாதிரி பார்வைங்க? மூணு குணம். அது நேரடியான பார்வை, அது நிரந்தரமான பார்வை, அது நித்தியமாய் விரிவடைகிற பார்வை. ஓகே, என்ன மாதிரி கடவுளை பார்க்க போகிறோம்? நேரடியான பார்வை. இது வரைக்கும் கடவுளை நம்ம எப்படி தெரிஞ்சிருக்கிறோம்? நேரடியாக தெரிஞ்சிருக்கிறோமா? இல்லை, நேரடியாக தெரியல, சாதனத்தின் மூலமாக. முதல்ல படைப்பின் மூலமாக தெரிஞ்சிருக்கிறோம், பராமரிப்பின் மூலம். அதெல்லாம் சாதனங்கள், அவரை வெளிப்படுத்துகிற, அவருடைய அவரை பிரதிபலிக்கிற சாதனங்கள். ரிஃப்ளெக்டட் லைட்னுவோம் இல்லைங்களா, அவரை பிரதிபலிக்கிற சாதனங்கள் தான். ஏன் ரட்சிப்போம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, மீட்புலையும் வேத வசனமும் சரி, ஜபமும் சரி, இன்னைக்கு ராப்போஜனம் வரப்போகுது, இதெல்லாம் நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு போதும் தான். இதெல்லாம் இந்த உலகத்தில் விடாமுயற்சியாக பரலோகத்துக்கு போகிறதுக்கு இதெல்லாம் போதும் தான். இதெல்லாம் போதுமானது தான், ஆச்சரியமானது, அருமையானது தான். ஆனால் இதெல்லாமே என்ன தெரியுமா, போல் ஒன்று பொருந்தியர் 13 சொல்கிறேன், கண்ணாடியில் காணுகிறதை போல் மங்களாக பார்க்குறோம். அவ்வளோதான். என்னதான் ஜபம் இருந்தாலும், என்னதான் வேத வாசிப்பு இருந்தாலும், என்னதான் சபபுக்கு ராப்போஜனம் இருந்தாலும், கடவுள் இதெல்லாம் சாதனங்கள், தற்காலிகமான நிழல்கள், இதெல்லாம் ஷேடோஸ். அவரை நம்ம இன்னும் பார்க்கலையே, இது ரட்சிக்கப்பட போதும்தான். ஆனால் அந்த திரையை திறக்கிற அந்த நாள், இதுவரைக்கும் நம்ம கேட்ட, கேள்விப்பட்ட, வாசித்த, விசுவாசித்த தேவன் தரிசனமாக மாறப்போகிற ஒரு நாள், நேரடியாக எந்த விதமான சாதனம் இல்லாமல், மத்திபமாக எந்த விதமான தடையும் இல்லாமல், நடுத்தளமான எந்த காரியமும் இல்லாமல், திறை இல்லாமல் நேராக பார்க்குறோம். எப்படி இருக்கும் இந்த டைரக்ட் தரிசனம் ஆஃப் காட், டைரக்ட் விஷன், நேரடியாக கடவுளை தெளிவாக நம்ம பார்ப்போம். அதாங்க மகாபரிசுத்த ஸ்தலம். அப்படி கடவுள் தன்னை தெளிவாக, பிரத்யேகமாக, விசேஷமாக வெளிப்படுத்துகிற ஒரே இடம் எங்க? அது பரலோக பரிசுத்த ஸ்தலத்தில் மட்டும்தான். அங்கே தான் அவரை போய் பார்க்க முடியும். இங்கே உங்க காமிங்க ஆண்டவர் என்ன காட்ட மாட்டார், இங்கே இல்லை, அந்த இடம் தான். பரலோகத்துக்கு ஏங்க ஆர்வமாக நம்ம இருக்கணும், பரலோகத்துக்கு ஏங்க நம்ம போகிறதுக்கு ஆசையாக இருக்கணும், ஏன்னா அங்கே ஒண்டி தான் அவரை பார்க்க முடியும். அப்படி அவர் ஸ்பெஷலாக, அவருடைய முகம் நம்ம ஏக்கத்துக்கெல்லாம் நிறைவு தருகிற, ஃபுல் பிளஸ்டட்னஸ் கொடுக்குற தரிசனம் எங்கே கிடைக்கும்? அங்கே தான் கிடைக்கும். அவர் இங்கே வரமாட்டார், நம்ம அங்கே தான் போகணும். பாருங்களேன், எவ்வளோ நம்ம அருமையானவங்க, ரொம்ப நேசிக்கிறவங்க, அவங்க ஃபோட்டோவை பார்க்கலாம், இல்லை ஃபாரின் போயிட்டாங்கன்னு வச்சுக்குவோம், இல்லை 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 வீடியோஸை பார்க்கலாம், இல்லை வீடியோ கால் கூட பண்ணலாம். ஆனால் அவங்க நேராக அவங்கள கட்டி பிடிச்சி முத்து கொடுக்கறதுக்கு ஈக்குவல் ஆகுமா? இல்லை. நேராக கிட்ட இருந்தால் தானே வீடியோ கால்லாம் பண்ணால் போதுமா? இப்படிலாம் நான் வீடியோ கால் பண்ணுறேம்மா, பயப்படாது அப்படியெல்லாம் சொல்லிட்டு போயிடுவாங்க. தட்ஸ் நாட் ஓகே. நேரடியான தேவனை பார்ப்பது, தேவனுடைய முழுமையோ, மேன்மையோ, பாக்கியமோ, அருமையோ, இன்பமோ, நேராக யோசிச்சு பாருங்களேன் என்ன அதிசயம் அது. எல்லா அழகின் ஊற்று அவர் தானே, எல்லா பாக்கியம் சந்தோஷம் இந்த உலகத்தெல்லாம் பார்த்து மயங்கி கிடக்கிறோம். அவருடைய ஒரு சும்மா எச்ச தொப்பி விட்ட மாதிரி இந்த உலகம், அவ்வளோதான். அது வேறு ஒன்றுமே இல்லை. மா அவரு எல்லாத்துக்கும் ஊற்று அவர், நேராக அவரை பார்ப்போமே. ரெண்டாவது, அது நேரடியானது மாத்திரம் இல்லை, நிரந்தரமானது. இந்த உலகத்தில் அவருடைய நேரடியாக இல்லை, இன்டைரக்டான பிரசன்னும் எவ்வளோதான் சந்தோஷமாக இருந்தாலும் அது என்ன, கொஞ்ச நேரம்தான். இன்னைக்கு கம்யூனியனுக்கு வரீங்க, கம்யூனியன் எடுத்து ஆண்டவருடைய வார்த்தையை எல்லாம் கேட்டவனே என்ன ஆகுது, அப்படியே நித்தியமாக இருக்க போதா? இது இல்லை, வீட்டுக்கு போனவனே எல்லாம் போயிடுது. கொஞ்ச நேரம் தான், கொஞ்ச நேரம். அவருடைய காட்சிகள், அவருடைய மாட்சிமையை நம்முடைய மூதாதையர்கள் கடவுளை தரிசித்தாங்க, அவருடைய காட்சியில் பார்த்தாங்கன்னு பார்க்குது இல்லைங்களா. மோசே கடவுளுடைய பின்னாடியை பார்த்தாரு, அப்போஸ்தலர் இருங்க தீர்க்க தரிசிங்கெல்லாம் பார்த்தாங்க, ஓரளவுக்கு பார்த்தாங்க, செத்தவங்க தான் உள்ள தான். ஆனால் அதெல்லாம் கொஞ்ச நேரம் தான், கொஞ்ச நேரம் வந்து போயிட்டார். ஆனால் அந்த திரையை திறந்து நாம் பரலோக பரிசுத்த ஸ்தலத்தில் போய் நின்று அந்த திரையை திறந்து பார்க்கும்போது நித்தியமாக பார்ப்போம், நிரந்தரமாக பார்ப்போம். எந்த விதமான பாவமோ மாம்சமோ உலகமோ பிசாசோ மேகமோ மூடின பணியோ எதுவுமே தடை பண்ணாத தெளிவாக நேரடியாக நிரந்தரமாக பார்ப்பார். பாருங்களேன், மூன்றாவதாக நேரடியாக மாத்திரம் இல்லை, நிரந்தரமாக மாத்திரம் இல்லை, நித்தியமாக விரிவடைகிற பார்வை. அப்படின்னா என்னங்க, இதான் அந்த பியூட்டிஃபிக் விஷன் ஆஃப் காட். கடவுளுடைய பார்வை எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. நீங்கள்லாம் எப்போ பார் இன்ஸ்டாகிராமில் உட்காந்துருக்கிறதுக்கு காரணம் என்ன, யோசிச்சு பாருங்களேன். போர் அடிக்கிறது இல்லை இல்லைங்களா, அதான காரணம். வகை வகையாக வருது வீடியோ. அதை நம்ம பார்க்க பார்க்க அவன் என்ன தெரிஞ்சுக்கிறான், கூகுள் யூடியூப் அல்காரிதம் காரங்க இவங்களுக்கு இது தான் கொடுத்தா ஒழுங்காக பார்ப்பாங்க, இதுதான் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட். நம்மளே நம்ம தெரிஞ்சுக்கிறாங்க, அவங்க நம்ம தெரிஞ்சுக்கிறோம், நம்ம ஏதோ தெரிஞ்சுக்கிறோம், உங்களை அவங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. இவங்களுக்கு இது அமிச்சா தான் அட்வர்டைஸ்மெண்ட், அந்த கம்பெனிக்காரன் நேராக அவங்களுக்கு விற்க முடியாது. இவங்களுக்கு தெரிஞ்சியோ இவங்களுக்கு இது இவங்களுக்கு அதுன்னு உங்களை ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நமக்கே தெரிய மாட்டேங்குது. நம்மளை காசு இல்லாமல் கடன் வாங்க வச்சு நம்மளை அது பண்ண வைக்கிறதுக்கு தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு மார்க்கெட்டிங். நம்ம அதெல்லாம் தெரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்கோம், எல்லாம் ஃப்ரீயாக வருதேன்னு. ஆனால் அதை காமிச்சு காமிச்சு பொருளாசியை நமக்கு அதிகம் ஆக்கிறது தான் அவங்க வேலை. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கானா, ஒன்றுக்கடுத்து பாருங்களேன், ஒரு 30-60 seconds தான், ஒன்றுக்கு ஒன்று நேரம் போகிறதே தெரிய மாட்டேங்குது. இன்ட்ரெஸ்டிங்கே அதனோட வகைகள் அவ்வளோங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த கடவுளை நம்ம பார்ப்பது எப்படிங்க, இந்த இன்ஸ்டாகிராம் பாவ உலகமே இப்படி இருந்தால் யோசிச்சு பாருங்களேன். கடவுளை நாம் பார்க்கிற எல்லைக்குட்பட்ட நாம் எல்லை கடங்காத எல்லையற்ற கடவுளை பார்க்க போகிறோம். நம்ம எத்தனை காலம் பார்த்து முடித்தாலும் அவருடைய ஐஸ்வர்ய மகிமையின் ஐஸ்வர்யத்தை பார்த்து தீர்க்கவே முடியாது. அவர் எல்லையற்றவர், எல்லையற்ற தேவனை நாம் பார்க்கும்போது முடிவில்லாத ஒவ்வொரு செகண்டும் கொஞ்சம் கூட போர் அடிக்காத விரிந்துக்கிட்டே போகிற ஒரு பார்வை நித்தியமாக. அவருடைய குணாதிசயங்களுடைய ஆழம் அகலம் உயர்வு எல்லாமே எல்லையற்றது இல்லைங்களா. அவர் ஞானம் உள்ளவர்னா ஆராய முடியாத எல்லையற்ற ஞானம் அவருது. கிருபை உள்ளவர்னா எல்லையற்ற கிருபை, எல்லையற்ற அன்பு. அந்த மாதிரி ஒவ்வொரு குணத்தினுடைய அகலமோ ஆழமோ நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க 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 விரிஞ்சுக்கிட்டே போவோம். அப்படிதான் அவரை பார்க்க போகிறோம். ஒவ்வொரு குணங்களும் அதனுடைய அதிசயத்தினுடைய முடிவு. ஒரு குணத்தை கடவுளை எண்ட பார்த்து முடிச்சிட்டோம், இதுக்கு மேலே பார்க்குறதுக்கு இல்லைன்னு என்றைக்கு நமக்கு போர் அடிக்குதோ கடவுள், அன்னைக்கு அவர் கடவுளாகவே இருக்க மாட்டார், அவர் எல்லையற்ற கடவுளாகவே இருக்க மாட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம், கதா காலம் பில்லியன் பில்லியன் ஜான் நியூட்டன் சொல்கிற 10,000 வருஷங்கள் அதை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்கும், அப்போ தான் பார்த்த மாதிரி இருக்கும். விரிவடைக்கிற ஒரு பார்வை பாருங்களேன், எவ்வளோ திருப்தி எவ்வளோ சந்தோஷம் இருக்கோன்னா நித்தியமாக கண் ஒரு நிமிஷம் சிமிட்டினாலும் ஏதாவது மிஸ் பண்ணிட போகிறோம் இல்லைங்களா. ஏதாவது வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தா டிவி பார்த்துக்கிட்டு இருந்தா திடீர்னு இறங்க கொஞ்சம் அந்த பக்கம் போவோம், எது பயிர போகுது அந்த சீனு, அந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கலான்னு இருக்கும். 10,000 வருஷம் என்னி பாருங்களேன், இவருடைய பலவிதமான முகங்கள், அவருடைய இது எடை போட முடியாத சிக்கலான உயிரினங்க அவர். ஒரு காம்ப்ளெக்ஸ் பீயிங் கடவுள், யோசிச்சு பாருங்களேன். இந்த படைக்கப்படாத ஒரு நித்திய ஒரு நபர் அவர், பார்த்துக்கிட்டே இருக்கலாம், ஒரு நிமிஷம் போர் அடிக்காது, விரிஞ்சுக்கிட்டே போகும் வாழ்க்கையெல்லாம் நித்தியமெல்லாம். ஜான்நாதன் எட்வர்ட்ஸ் அவர் சொல்கிறாரு, கடவுளுடைய இந்த மேன்மையை நாம் பார்க்க பார்க்க நம்முடைய இன்பமும் சந்தோஷமும் பெருக பெருக நம்முடைய அவர் மேல் வைத்திருக்கிற அன்பும் அதிக அதிகமாய் பெருகும். அவருடைய அந்த அன்பு பெருகுவதனால் நம்முடைய ஆராதனையினுடைய தீவிரம் பெருகும். இந்த சைக்கிள் ஓடிக்கிட்டே இருக்கும். அவரை பார்க்க பார்க்க அவர் மேலே கவர்ச்சியும் அன்பு பெருகும், அதனால் ஆராதனை பெருகும். அப்படி பெருகிட்டே போகமா. ஓகே, கடவுளை பார்க்கறதுனா என்னங்க, நேரடியாக நிரந்தரமாக நித்தியமாக இருந்து போகிற ஒரு பார்வை, த பியூட்டிஃபிக் விஷன் ஆஃப் காட். இதாங்க மகாபரிசுத்த ஸ்தலம், இங்கே ஒண்டி தான் அவர் அப்படி பார்க்க முடியும். பிரத்யேக தெளிவோடு அதிசயத்தோடு ஏங்க பரலோக ஆர்வனுக்கு இருக்கணும், ஏன்னா அங்கே மட்டும்தான் அவர் அப்படி வெளிப்படுத்துகிறார் தன்னை, வேறு எங்கேயுமே நிகரற்ற பிரகாசத்தோடு அவருடைய வெளிப்பாடு அங்கே மட்டும்தான் இருக்குது. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். What will it be to directly, permanently, and eternally see God? எல்லா நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் ஊற்று அவர் தான். அவரை பார்க்க போகிறோம் நேர் நேராக. நம்ம அதெல்லாம் அதான் வசனிப்பெல்லாம் பத்தாது. இந்த கடவுளுடைய மகிமை ஒரு அவருடைய அவருடைய தாண்டவம், அவருடைய அற்புதமான பல வகையான குணங்கள், ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் முழுமையாக பார்க்குற ஒரு இடம். அதுங்களா இந்த சப்ஜெக்ட் தான் நம்மளை ஊமாக்கிறது. என்ன வார்த்தைகளை இதெல்லாம் பயன்படுத்தி உங்களுக்கு சொல்கிறது, இதான் நான் உளறதுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. ஒருத்தர் இங்கிலீஷில் எழுதியிருக்காரு தமிழில், ஓ வாட் ரிவர்ஸ் ஆஃப் பிளஸட்னஸ் வில் ஃப்ளோ ஃப்ரம் த இட்டர்னல் ஃபவுண்டன், இம்மார்டல் ஜாய், செரீன் பிளிஸ்ஃபுல் ப்ரெசன்ஸ், அன்மிக்ஸ்ட் அன்என்டிங் டிலைட்ஸ். கலப்படம் இல்லாத, இந்த உலகத்தில் அப்படி எதுவுமே இல்லை, கலப்படம் இல்லாத முடிவில்லாத சந்தோஷம், பேரின்பம். கலப்படம் இல்லாத முடிவில்லாத பேரும், இந்த உலகத்தில் ஏதாவது இருக்கா? என்ன சந்தோஷம் இருந்தாலும் அதில் கலப்படம் இருக்குது, அதுக்கு முடிவு இருக்குது. ஆனால் அங்கே என்ன இருக்கும்? கலப்படம் இல்லாமல் முடிவில்லாத பேரின்பம். அங்கே தான் நம்ம போய் நின்றுக்கிட்டு, ஐயோ ரொம்ப உண்மைங்க சங்கீதக்காரன் சொன்னது, சங்கீதம் 16:11 என்ன சொல்லாது, உம்முடைய சமூகத்திலேயே பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்திலேயே நித்திய பேரின்பமும் உண்டு. அது எவ்வளோ உண்மைன்னு அங்கே தான் நமக்கு தெரியும். இங்கே பார்த்துட்டே அவர் சொல்லியிருக்கிறார். அவருக்கு என்ன தெரியும்? அங்கே பார்த்தானா தெரியும். ஒருத்தர் கவியாக ஒரு பாட்டாக எழுதியிருக்கிறார், அங்கே போன உடனே தான் என்னுடைய இருதயத்துக்கு நான் சொல்லுவேன், என்னுடைய இருதய கப்பலே கொந்தளித்து வாழ்க்கை பிரயாணம் செய்தது போதும், இங்கே திரைக்குள்ளே உன்னுடைய நங்கூரத்தை போடு, இந்த இடத்தை விட்டு நித்தியமாக அசையாத, இதுதான் நான் தேடிக்கிட்டு இருந்த இலைப்பாறுதல், நான் தேடிக்கிட்டு இருந்த கரை அப்படின்னு கப்பலை அங்கே போடுவோம். என்ன ஒரு ஆசீர்வாதம் யோசிச்சு பாருங்களேன். பரலோகம் இது தாங்க. இதுக்கு வரைக்கும் ஏன் சொன்னேன் தெரியுதுங்களா? இது வரைக்கும் பார்த்தது என்ன? இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். இந்த சொர்க்கத்தின் சொர்க்கம், கடவுளை நேராக பார்த்து அவரை அனுபவிப்பது தான். இது உங்களுக்கு எக்ஸைட்டிங்காக இருக்கா? எத்தனை பேர் தூங்கிட்டீங்க? ஆனஸ்டாக சொல்லுங்களேன். என்னவோ ஒரு பாட்டிக்க வசனிப்பில் பேசிட்டு போகிறாரு. இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இல்லைன்னா ரொம்ப சேடுங்க நீங்கள். ஏன் தெரியுமா? இந்த உலகமும் பிசாசும் மாம்சமும் உங்களை தலையெல்லாம் கெடுத்து கண்ணெல்லாம் குருடாக்கி, சில பிச்சை பசங்களை பிடிச்சிட்டு போய் கண்ணெல்லாம் பிச்சுட்டு, பணக்கார பசங்க அவங்கள பிடிச்சிட்டு கண்ணெல்லாம் பிச்சு மூளையெல்லாம் அடித்து பின்னாடி மூளைலாம் குழம்பி போய் பிச்சை எடுக்க வைக்கிறது இல்லையா? அப்படி பண்ணிடுத, அப்படி உங்களை பண்ணிட்டு இருக்கிறான் பிசாஸ். அதனால தான் இதெல்லாம் உங்களுக்கு போர் அடிக்குது. ஏன் தெரியுமா? நீங்கள் படைக்கப்பட்டதே இதுக்காக. உலகம் அகிலமோ வாழ்வது தேவனுடைய மகிமையை அவர் அனுபவிப்பதற்காக எதுக்கு எல்லாம் ஏங்குதோ அது உங்களுக்கு போர் அடிக்குதா? ஆச்சரியமாக இல்லை உங்களுக்கு? நீங்கள் எவ்வளவோ குருடாக்கப்பட்டிருக்கிறீங்க பிசாசுனால, பிச்சைடுக்க வைக்கிறானே இந்த உலகத்தில், எதுக்கு நீங்கள் படைக்கப்பட்டீங்க? எவ்வளோ பெரிய குடும்பத்துக்கு சேர்ந்தவங்கன்னு கூட தெரியாமல் உங்களை பண்ணிட்டானே பிசாசு. ஆண்டவர் தான் உங்கள் கண்ணை திறக்கணும். ரெண்டாவதாக பரலோகம் என்னங்க? முதலாவது கடவுளை பார்த்து அவர் அனுபவிப்பது பரலோகம், ரெண்டாவது இயேசு கிறிஸ்துவோடு இருப்பது பரலோகம். அந்த திரையை திறந்த உடனே கடவுளை மாத்திரம் பார்ப்பதில்லை, நம்ம ஆட்டுக்குட்டியானவரையும் பார்ப்போமே. பரலோகத்தை பல விதத்தில் வேதம் விளக்குதுங்க. ஆனால் ரொம்ப அழகான அருமையான ஒரு வார்த்தை பரலோகத்துக்கு என்ன தெரியுமா? பெரிய பெரிய வார்த்தை அது எங்க, அதெல்லாம் நமக்கு புரியாது தான், ரொம்ப சிம்பிளாக நமக்கு புரிகிற மாதிரி ஒரு வார்த்தை, இயேசுவோடு இருப்பது தான் பரலோகம். பாருங்களேன் பல வசனங்கள் அதை சொல்கிறத நம்ம பார்க்கலாம். யோவான் 14:3 அவரே சொல்கிறார், கவலைப்படாதீங்க சீஷர்களே, நான் போய் உங்களுக்காக வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி. பாருங்க, வாசஸ்தலம் ஆயத்தம் பண்ணவங்க நமக்கெல்லாம் கண் எங்கே இருக்குது? வாசஸ்தலத்தில். ஓ, வாசஸ்தலம் இருக்குதா? என்னங்க வாசஸ்தலத்தில், எத்தனை வாசஸ்தலம் எனக்கு இருக்குதுன்னு அதில் தான் கண். அதை அவர் முக்கியமாக சொல்ல, பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், வாசஸ்தலம்லாம் இருக்க தான் செய்யுது, ஆனால் அங்கே விசேஷம் என்ன? நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்க, அதான் பரலோகம். நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கிறது தான் பரலோகம். பாருங்களேன், நான் மறுபடியும் வந்து உங்களை, அதே யோவான் 17:24 நீங்கள் வந்த வாசிங்களா, நீங்கள் எடுத்து பாருங்கள் அவர் என்ன சொல்கிறாரு. பரலோகத்தை எப்படி விவரிக்கிறாரு?
உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன்.
அதாங்க பரலோகம். நான் எங்கே இருக்கிறேனோ அவங்க அங்கே தான் இருக்கணும். இயேசுவோடு இருக்கிறது தான் பரலோகம். அருமையான டிஸ்கிரிப்ஷன். அந்த வலது பார்த்து கல்லனை பார்த்து சொல்ல, நான் என்னோடு நீ இருப்பேன். இன்னைக்கு பரதேசியில் பரதேசியில் இருப்பேன் இல்லை, என்னோடு நீ இருக்கிறது தான் பரலோகம். பவுல் வந்து பிலிப்பியர் 1:23 அவர் சொல்கிறாரு, தேகத்தை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு போவது எனக்கு விருப்பம்ன்றாரா? கிறிஸ்துவோடு இருப்பது எனக்கு விருப்பம். கிறிஸ்துவோடு இருப்பது எனக்கு விருப்பம். அது சொன்னால் போதும். அவர் சொல்கிறாரு அந்த தெஸலோனிக்கரில், இயேசு மறுபடியும் வரும்போது வாகாயத்தில் அவரை சந்தித்து என்ன அது சொல்லி முடிக்கிறார், கர்த்தரோடு நாம் இருப்போம்னு சொல்லி முடிக்கிறார். வேறு எதுவும் சொல்லலையா? வேறு எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. அதான் பரலோகம். இயேசுவோடு இருப்பது தான் கர்த்தரோடு என்றென்றமும் இருப்போம். ஏங்க அது அவ்வளோ முக்கியம் இயேசுவோடு இருப்பதுன்னா? மூணு காரணங்கள் சொல்கிறேன், யோசிச்சு பாருங்கள். இனிமேல் பரலோகத்தை நினச்சா அதான் தானே யோசிக்கிறோம் நம்ம. ஏன் நான் முதலாவது காரணம் பரலோகம் ஏன் இயேசுவோடு இருப்பதுன்னா, பரலோகத்துக்கு நாம் போவதற்கு ஒரே காரணம் இயேசு தான், இல்லைங்களா? ஏன்னா பரலோகம் ஒரு பரிபூர்ண இடம், பரிசுத்த இடம். அசுத்தம் எதுவுமே அங்கே வரவே முடியாது, கொஞ்சம் கூட வரவே முடியும். கிட்ட கூட 10,000 கிலோமீட்டருக்கு தூரத்தில் கூட வரவே முடியாது பரலோகத்துக்கிட்ட. யோசிச்சு பாருங்க, என்ன ஒரு அகங்காரம் நமக்கு இந்த காலையில் நம்ம பரலோகத்துக்கு போவோம்னு நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். என்ன நிலைமையில் போயிருக்கிறோம்? நம்ம முதல்ல படைக்கப்பட்டவர்கள். போக முடியுமா கடவுளை போய் பார்க்கறதுக்கு? பறவை போய் தேவ தூதர்லேயே கண்ணை முடிக்கிட்டு காலை அடக்கிக்கிட்டு அவங்களுக்கு எவ்வளோ பவர் இருக்குது? நம்ம அடங்காமல் திரியிறோம். அவங்க கால் ஏதாவது கடவுள் வார்த்தையை மீறாமல் நடந்துக்கணும். காலை கையை வாயை எல்லாம் அடக்கிக்கிட்டு இருக்கிறாங்க, அங்கே கண்ணை கூட திறக்காமல் உட்காந்துருக்கிறாங்க. நம்ம போய் அங்கே போய் உட்காந்துருவோமா? அவரை முகத்தை பார்த்துருவோமா? யோசிச்சு பாருங்களேன். ஒரு தேவை, ஏன்னா நம்ம படைப்பு போய் படைக்காத ஒருத்தரை போய் பார்க்க முடியுமா? யோசிச்சு பாருங்களேன். எப்படிங்க நம்ம போக நம்முடைய தூரத்தை யோசிச்சு பாருங்கள். நம்ம படைக்கப்பட்டவர்கள் மாத்திரம் இல்லை, அதுலேயும் பாவம் செய்து ஆதாமில் விழுந்தவர்கள், பாழமாக விழுந்தவர்கள். மூன்றாவதாக, சரி கொஞ்சம் டேஸ்டாவது கொடுப்போன்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனத்தை பழையற்பாடில் ஆண்டவர் தெரிந்து கொண்டு அந்த மக்களுக்கு வெறும் சாம்பிள் தான், பரலோகத்தினுடைய ஒரு மாடலை கொடுக்குறேன்னு சொல்லி என்ன ஆடம்பரங்க, என்னென்ன பயபக்தி, வெறும் மாடல் தான் பரலோகத்துக்கு. அங்கே என்னவா அந்த இடத்துல வெளியறை, பரிசுத்த இடம், மகா பரிசுத்த இடம். அந்த வெளியறையில் நீங்களும் நானும் போக முடியுமா? அறுத்துருவாங்க நம்மளை, வெளியில் போகவே முடியாது, ஒரு அந்நியம் வரவே முடியாது. பவுல் அந்நியர்களை கூட்டு வந்தான்னு அவர் இழுத்துட்டு போல போவே தூரம் நிற்கணும், நம்மலாம் போவே முடியாது. வெறும் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட யூதனுக்கு பறந்தவன் தான் அதுக்குள்ளே போக முடியும். வெளியறைக்குள்ளேயே பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே யார் போக முடியும்? ஆசாரியர்கள், பரிசுத்தமாக பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஆசாரியர்கள் மட்டும் ஆரோனுடைய பிள்ளைகள் தான் போக முடியும். அதுவும் உள்ளே யாருங்க போக முடியும்? பிரதான ஆசாரியர் மட்டும்தான். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போ. அதெல்லாம் என்ன சும்மா மாடல், அது ஒன்றும் பரலோகம் கிடையாது. பரலோகத்தினுடைய மாடலுக்கே இத்தனை பயபக்தினா மாடி அந்த உண்மையான பரலோகத்துக்கு நீங்களே போக முடியுமா? யோசிச்சு பாருங்களேன். படைக்கப்பட்டவங்க, வீழ்ச்சியடைந்தவர்க, அதுவும் நம்ம யூதர்களா, நம்ம புறமதஸ்தர் நாய்கள்னு சொல்லப்படுகிற தேவனால் கைவிடப்பட்ட தேசத்துக்கு இஸ்ரவேல் மக்களை மட்டும் தெரிந்து வெளிச்சத்தை கொடுத்து எத்தனையோ ஆண்டு அவர்களை காத்தார். நம்மளெல்லாம் என்ன பண்ணார்? நம்ம மூதாதையர்லாம் விட்டுட்டாரு, போங்க நாய்களாக வாழுங்கன்னு விட்டுட்டாரு. விக்கிரமோ மண்ணோ குரங்கோன்னு வணங்கிட்டு வாழுங்கன்னு விட்டுட்டாரு. அந்த மாதிரி மூதாதையர்கள் பாவங்களாம் சுமந்து பறந்தவங்க நீங்களும் நானும். நம்ம தாத்தா 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 என்ன அவன் ஆபிரகாமா, நம்ம தாத்தா தாத்தா இல்லை மோசேவா இல்லை எந்த பெரியசாமியோ குத்துசாமியோ கருப்பண்ணனோ அது அப்படி இருந்திருப்பாங்க. கல்லியோ மண்ணையோ கிராமத்தில் வணங்கிட்டு கோமனை கட்டி எப்படி இருந்திருப்பாங்க நம்ம மூதாதியர்கள்? எத்தனை விக்கிராரங்கள் எங்கள் தாத்தாக்கே தெரியும், மூணு பொண்டாட்டிங்க, அதுக்கு மேலே 4 பொண்டா, எப்படியெல்லாம் வாழ்ந்தவங்க பாவங்கள்லாம். அதில் பறந்தவங்க நம்ம மூதாதியர் புறமதஸ்தர் நாய்களாக பிறந்த நம்ம போய் பரலோகத்துக்காக யோசிச்சு பாருங்களேன். நம்ம அது எபேசியில் படிக்கிறது சில பேருக்கு உங்களுக்கு கோவம் வரலாம், அது எவ்வளோ உண்மைங்க. வேர்ஸ்ட் இல்லை, நம்ம முற்றிலுமாக செத்தவர்கள், வெறும் உலகானு கிடக்கிறவங்க, இப்போவும் அப்படித்தான் உலகானு கிடக்கிறவங்க, பரலோகெல்லாம் சொன்னால் போர் அடிக்குது, பிசாசால் கட்டுப்படுத்துகிறவர்கள் இழுக்கப்படுகிற நரகத்துக்குன்னு இச்சைகளே அடிமை, உலக இச்சைகளே தான், வேறு ஒன்றும் இல்லை, வாழ்றதே அதுக்கு தான், நிறைவேற்றணும், நல்லா சாப்பிடணும், துணியை போட்டு, அதான் வாழ்க்கை, அதை விட்டுட்டு வேறு ஒன்றுமே தெரியாது. கோபாக்கினேன் பிள்ளைகள், கலாகாலமாக கோபாக்கினேக்குன்னு தீர்ப்பு கொடுத்து அந்த வம்சத்துலேருந்து வந்த நம்ம போய் பரலோகத்தினுடைய 10,000 கிலோமீட்டருக்கு தூரம் கூட போனால் பஸ்மந்தான் ஆயிடுவோம், போகவே முடியாதுங்க. நம்ம ஒரு காலம் கனவு கண்டாலும் போக முடியாதுங்க, அழிஞ்சு தான் போயிடுவோம். நம்ம போய் ஒரு நாள் பரலோகத்தில் நிற்க போடுறோன்னா அதுக்கு கனமோ மகிமையோ காரணமோ எல்லாமே ஒருத்தருங்க. அவர் ஒருத்தர்னால தான் நம்ம பரலோகத்துக்கு போகிறோம். அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மட்டும்தான் காரணம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் சொன்ன அவர் மட்டும்தான். ஐயோ, அவர் கொடுத்த விலை என்னங்க, நம்மளை மாதிரி பிரமதஸ்த நாய்களை காப்பாற்றுறதுக்கு. அதை நினைக்கத்தானே வந்திருக்கிறோம். எப்படி வந்திருக்கிறீங்க, என்னங்க அவர் கொடுத்த விலை? தேவ ஆட்டுக்குட்டியாக உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அடிக்கப்பட்டு நான் இந்த உலகத்துக்கு வந்து என் இரட்சகர் படாத வேதனை உண்டா? அம்மா, ஆழமாக விழுந்த என்னை இரட்சிப்பதற்காக உமது ரத்தம் சிந்தினீரே, நம்மளை மீட்டு பரலோகத்தில் கொண்டு போகிறதுக்காக தன் கடந்த வாழ்க்கை இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்து மறித்து பாடுபட்டு உயிர்த்தெழுந்தது மாத்திரம் இல்லை, இன்றளவா பரலோகத்துக்கு ஏறி போய் எல்லாத்தையும் தன் கால்கள் கீழே வைத்து இன்றைக்கும் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு வருகிறார். அவர் என்ன செய்கிறார்? அவர் வசனத்தின் மூலமாக, ஆவியின் மூலமாக நம்மளை இன்றைக்கும் பரலோகத்துக்கிட்ட கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாருங்க. அவர் அவருடைய பணிதான பரலோகத்துக்கு நம்மளை கொண்டு போக போகுது. கல்வாரி சிலுவையில் நம்முடைய பாவத்தின் உக்கிரத்தை எல்லாம் தன் மேலே வாங்கி உறிஞ்சாரே, என் மேலே இருந்த மூதாதையர்களுடைய சாபங்களை வாங்கிட்டு வந்தனே நான். எத்தனை பாவங்கள், எத்தனை பிறந்ததுலேயே பாவம். எப்படிலாம் கிறிஸ்மஸை கொண்டாட போகிறாங்க இல்லைங்களா? நம்ம பிறந்தது எதனால் பிறந்தோம்? வெறும் பாவம்தான். நான் பிறந்ததே பாவத்தில் தான், பாவம் தான் நான் பிறந்தது. அந்த பாவத்தையும் சுத்திகரிக்கணும்னு அவர் வந்து சுத்தமாக பிறந்தாரே, கண்ணியின் வயிற்றில் என்னை பிறக்க, என்னை சுத்திகரிக்கிறதுக்கு அப்படி வந்து பிறந்து வாழ்ந்து என் பாவத்தை எல்லாம் தாண்டி சிலுவையில் தீர்த்து எனக்காக நீதியை சம்பாதித்த தேவன், இந்த வாழ்க்கையில் மாத்திரம் நின்றளவாக பரிந்து பேசிக்கிட்டு இருக்கிற தேவன். அவருடைய பரிந்து பேசுதல் ஊழியத்தை நம்ம அவ்வளோ வலியுறுத்துறதில்லை. இன்றைக்கி நல்ல நாளைக்கு போய் பரலோகத்தில் போய் நிற்க போகிறோன்னா அவர் இப்போது ஆட்சி எல்லாத்தையும் அடக்கி ஆளுகிற வல்லமையோடு அவருடைய பரிந்து பேசுகிறத ஊழியத்தினோடு. எத்தனை வேறு நமக்குள்ளே இருக்குது தெரியுமா? இந்த நம்முடைய மூதாதையர்களெல்லாம் வேறு ஜீன்ஸ் எல்லாம் தானே நமக்குள்ளே இருக்குது. இந்த பூமிக்கே வாழ்ந்து போனவங்களுடைய வாழ்க்கை தானே நம்ம வாழ்க்கை. நம்முடைய மூதாதையர்கள்லாம் பரலோகத்தை பற்றி யோசித்தா போனாங்க? ஒருத்தருக்கும் அதெல்லாம் என்னான்னு கூட தெரியாது, வாசனை கூட தெரியாது. கல் வணங்கணுமா, 2-3 பொண்டாட்டிகள் கட்டணுமா, பிள்ளைகளை கட்டணுமா, கல்யாணம் பண்ணணுமா, செத்தமா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அப்படி வாழ்ந்தவங்க தான் நம்ம மூத, அந்த வேர்லேருந்து தானே வந்தவங்க. நம்மளை எப்படிங்க அதெல்லாம் வெட்டிட்டு பரலோகத்துக்கு கூட்டு போகிறாரு? அவர் செஞ்ச பணி, அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிற பணி, நம்மளை மாற்றி பேசி சத்தியத்தை சொல்லி கொடுத்து மனதை மறுரூபமாக்கி கொண்டு போகிறார். பரிசுத்தவான்களுடைய விடாமுயற்சின்னு பார்க்குறோம். அது ஏன்னா நம்முடைய விடாமுயற்சியா? இல்லை, அவருடைய பரிந்து பேசுகிற பணினால் நம்ம விடாமுயற்சியாக காக்கப்படுவதனால தான் நம்ம போக போகிறோம். பிசாசு நான் சொன்ன மாதிரி பேதுரோ ஒண்டி இல்லை, நம்மளையும் போட மாட்டா தான் பார்க்குறான். ஏன் தொடாதபடிக்கு நம்மளை காத்து வருகிறவர் அவர் தானே. நீங்களும் நானும் நாளைக்கு பரலோகத்தில் நிற்க போகிறோன்னா அதுக்கு ஒரே காரணம் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். பரிபூர்ணமாக நம்ம ஒரு மாதம் மறு இல்லாமல் நிற்க போகிறோன்னா அவர் தான் அங்கே காரணம். அவரை பற்றி யோசிக்காமல் பரலோகத்தை பற்றி யோசித்தோன்னா நம்மளை மாதிரி ஆளுங்களை என்ன சொல்லணும் யோசிச்சு பாருங்க. ஒரு ஃப்ரெண்டு இருந்தாராம், அந்த ஃப்ரெண்டு அவர் பணக்கார ஒரு ஃப்ரெண்டு இருந்தார். அவருக்கு அவர் ரொம்ப ஏழை, அவருக்கு பஸ் டிக்கெட் வாங்குறது கூட காசு இல்லை. ஆனால் பணக்கார ஒரு ஃப்ரெண்டு, அவர்கிட்ட ஒன்றுமே அவர் கேட்க மாட்டார். அந்த பணக்கார ஃப்ரெண்டு வந்து அவர் ஃபுல்லாக உலகம் டூர் போகிறதுக்கு இந்த ஃப்ரெண்டை கூப்பிட்டு போயிட்டார். வாப்பா வரல, நான் வரலங்க, என்கிட்ட காசு ஒன்றும் கவலைப்படாதுன்னு எல்லா டிக்கெட்டெல்லாம் போட்டு துணி கோட்டுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்து ஹோட்டலில் தங்க வச்சு எல்லாமே அவர் பார்த்தது இந்த பணக்காரனால். அவர் என்ன சொல்லுவாரன் தெரியுமா? நான் அமெரிக்காவுக்கு போனேன், அதை பார்த்தேன் இதை பார்த்தேன்னு. எந்த இடத்துலையும் என் ஃப்ரெண்ட் இல்லாத நான் பேசுவேன். ஸ்டீஃபன் தான் அவர் ஃப்ரெண்டு, ஸ்டீஃபனோடு இருந்தேன். அவர் இல்லாமல் ஒரு ஃபோட்டோ கூட எடுத்துக்க மாட்டார் எங்கேயும். அது அங்கெல்லாம் போனதுக்கு காரணம் என்ன? அவன் தான். அவங்களுக்கே அந்த நன்றி இருக்கும்போது பரலோகத்தில் போய் நம்ம நிற்க போகிறோன்னா அவர் தான் அங்கே காரணம். நரகத்துலலாம் கேட்லேயும் உள்ளேயும் ஒரு ஒரு செவர்லேயும் ஒரு போர்டு இருக்குமா, தகுதியானவர்கள், தகுதியானவர்கள், இந்த நரகத்தை அனுபவிக்கிறதுக்கு தகுதியானவர்கள்னு போட்டிருக்கோம். பரலோகத்தில் கேட்லேயும் ஒவ்வொரு செவர்லேயும் என்ன இருக்கும், இயேசு கிறிஸ்துவனுடைய இலவச ஈவு. அதுதாங்க அவர் கொடுக்குற ஈவு தாங்க நீங்களும் நானும் பரலோகத்தை பற்றி. அவர் இல்லாத பரலோகம் உண்டா? யோசிச்சு பாருங்களேன். நான் இவ்வளோ ஒரு நேரம் பரலோகத்தை பற்றி சொன்னேன் இந்த போன வாரங்கள்லாம், உங்களுக்கு அந்த நன்றி இருந்தால் நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்? புதுவானம் சொல்கிறீங்க, புது பூமி சொல்கிறீங்க, அதை சொல்கிறீங்க, பரிசுத்தவான்கள் சொல்கிறீங்க, இயேசுவை பற்றி எங்கெங்க பாஸ்டர்ஸ் அப்படி யாருமே நீங்கள் கேட்டது இல்லையே, ஏன் கேட்கல நீங்கள்? ஆ பாருங்கள், உங்களுக்கு அந்த எண்ணமே இல்லை. அவர் இல்லைன்னா போக முடியுமா? அவர் தானே எல்லாத்துக்கும் காரணம். அடுத்ததாக இயேசுவோடு இருப்பது தான் பரலோகம். ரெண்டாவது, இயேசுவோடு இயேசுவை தெளிவாக உண்மையாக நம்ம பார்க்க போகிறது பரலோகத்தில் தான். யோசிச்சு பாருங்களேன், இயேசுவை தெளிவாக நம்ம பார்க்க போகிறது பரலோகத்தில் தான், முகமுகமாக அவரை பார்க்க போகிறது. உங்களுக்கு பெரிய ஆச்சரியம், கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான் சொல்லியிருக்கிறேன், நம்மலாம் அவரை நம்புகிறோம், அவரை நினைவு கூற வந்திருக்கிறோம், நமக்காக இத்தனை செய்து போய் நம்ம அப்பா அம்மாவோட நமக்கு அவர் தான் முக்கியமாக போயிடுச்சுப்போம் இல்லைங்களா? குடும்பத்தை, பிள்ளைகளை, வைஃப், எல்லாரை விட இயேசு தான் நமக்கு அவ்வளோ முக்கியமாக இருக்கிறவரை அவரை நம்ம பார்த்தது கூட இல்லைங்க. அவரை பார்க்கல, அவருக்கு ஒரு பேர் வந்து அவரை தரிசிக்காதவர், நம்ம இன்னும் பார்த்ததில்லை அவர். அவர் எப்படிங்க இருப்பார்? இங்கே யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்ம யோசனைலாம் என்ன, சிலுவையில் தொங்கிக்கிட்டான்னு இருக்கிற ஒரு ரத்தலா ஒளி, ரத்த வெள்ளத்தில் கர்த்தர் தொங்குகிறார், அதுதான் நமக்கு தெரியும், அதுதான் அவரை தான் அப்படித்தான் யோசிக்கிறோம். ஆனால் படைப்புக்கு முன்பதாக அவர் எப்படி இருந்தார், இப்போ எல்லாமே தன் காலின் கீழே போட்டு தேவ மனுஷனாக சகல வல்லமையோடு எப்படி இருக்கிறாருன்னு யாருக்காவது நமக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. அவரெல்லாம் சும்மா உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கோம், அப்படி இருப்பார், இப்படி இருப்பார். ஆனால் நேரடியாக முகமுகமாக அவர் எப்படி இருப்பாருன்னு எப்போ தான் நம்ம பார்க்க போகிறோம்? அந்த திரை திறக்கும் போது தான், அப்போ தான் அவரை பார்க்க போகிறோம். முகமுகமாக என்னுடைய இரட்சகரை பார்க்கிற நாள், அந்த திரை திறக்கிற நாள், அங்கே தான் என் இரட்சகரை முழுமையாக ஃபஸ்ட்டு டைம் தாழ்மையின் கோலத்தில் பார்க்க போகிறதில்ல, மகிமையின் கோலத்தில். அவர் யார், அவர் என்ன மகிமையானவர்னு அப்போ தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி இருக்கும் அந்த காட்சி? யோசிச்சு பாருங்களேன். நம்ம பாட்டு, ஒரு பாட்டு பாட போகிறோம், இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதையா, அதான் என் சொர்க்கம், அதான் சொல்கிறோம். அவரை பார்த்தா போதும், அவர் முகத்தை பார்க்கறது எப்படி இருக்கும், ஒப்பில்லாத அழகானவராச்சு. அவர் கையை பிடிச்சி ஆணி பாய்ந்த காய், ஐயோ இந்த காய் தான் என் பாவத்தையெல்லாம் சுமந்து தீர்த்துச்சான்னு கையை தொட்டு பார்க்கறது. அவர் முகத்தை, எனக்காக துப்பு வாங்கின முகத்தை பார்க்கறது. உண்மை நேசிக்கிறான். அவரை பார்க்கும்போது என்ன சொல்லணும்னு முடிவு பண்ணி வச்சுருக்கிறீங்களா நீங்கள்? யோசிச்சு முதல் முதல்ல இயேசுவை பார்க்கும்போது நான் என்ன சொல்ல போகிறேன், நான் முடிவு பண்ணிட்டேன் என்ன சொல்ல போகிறேன் தெரியுங்களா? ஒன்றுமே சொல்ல போகிறதில்ல, ஒன்றுமே சொல்ல முடியாது. வார்த்தை இல்லையே. அவரை பார்த்து 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 நெஞ்சமெல்லாம் உருகி, கண்ணீரோடு உருகி, அவர் கால் கீழே உட்காந்து அந்த வேஸ்தி அழுத மாதிரி அழுது, அவர் காலை தான் நம்ம அபிஷேகம் பண்ணணும். எப்போ என்ன சொல்ல முடியும்? அவருக்கு தெரியுமே உள்ளோம் இல்லைங்களா? இங்கே போடுற நாடகம் அங்கே போட முடியா? அருமையானவரே, ஆண்டவரே, இயேசுவே அப்படிலாம் பேச ஒன்றும் தெரியாது. பேசவே முடியாது, அவர்கிட்ட பேச்சே வராதே, நான் பேசவே முடியாது. உட்காந்து கால அபிஷேகம் தான் பண்ணும், அதுலேயும் அவர் மிஞ்சினவர் தான், அதையும் விட மாட்டார். அவர் ஒருத்தர் சொல்கிறார், அங்கேயும் கர்ச்சிஃப் வச்சுன்னு உட்காந்துருப்பார், நம் கண்ணீர் யாவையும் தொடைப்பாராம், அழுவ விட மாட்டாராம், கண்ணீர் யாவையும் தொடைக்கிற தேவன். என்ன அதிசயங்க, அவர் மகிமைப்படுத்தப்பட்ட தேவ குமார், நம்முடைய எலும்பின் எலும்பாக, சதையின் சதையாக, நம்முடைய உணர்வுகள்லாம் உணர்ந்தவராக, தேவ மனுஷனாக இருப்பார். இப்போ கடவுளாக அப்படி இருக்க மாட்டேன், மனுஷனாக ஒரு பக்கத்தில் நிற்க முடியுங்க, அவர் உடம்பை தொட முடியுங்க, அப்படி இருப்பார். என்ன அதிசயம்! அதில் ரொம்ப அதிசயம் என்ன தெரியுமா, அதுலேயும் அன்புலேயும், அந்த அன்புலேயும் நம்ம போய் பெருசாக அன்பு காமிச்சிட மாட்டோம், உருகிடுவோம், காலை கழுவோம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், அங்கேயும் அவர் தான் மிஞ்சுவார். ஏன்னா அந்த திரை திறந்த உடனே நம்ம நினைப்போம், ஆணு பார்ப்போன்னு, நம்மளை விட 10,000 ஏக்கத்தோடு அந்த கண்ணு காத்திருக்கோம், அந்த கண்ணு காத்திருக்கோம், நம்மளை தலையிலிருந்து கால் வரைக்கும் பரிபூர்ணப்பட்ட விசுவாசிகளாக, மகிமைப்படுத்த தன்னுடைய பிள்ளைகளாக பார்க்கறதுக்கு எவ்வளோ ஏக்கத்தோடு இருக்கும். அதை பார்த்து தான் இங்கே சிலுவையில் தொங்கினார், அதுக்காகத்தான் இங்கே தொங்கினார். யோசிச்சு பாருங்களேன், ஒரு தாய் 9 மாதம் தன் பிள்ளைக்கு பெற்றுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுது. இல்லைங்களா? ஒரு அந்த பிள்ளைக்காக தன் உடம்பை இழக்குது, அழகை இழக்குது, தடி ஆயிடுது, குண்டாயிடுது, உடம்பெல்லாம் அசிங்கமாக ஆயிடுது. கடைசியில் அந்த பிள்ளைய கர்ப்ப வேதனை பெற்று பெத்த உடனே முதல் தடவை அந்த காலிலிருந்து தலை வரைக்கும் அந்த புள்ளை பரிபூர்ணமாக இருக்கிறத பார்த்த உடனே அந்த தாய்க்கு இருக்கிற சந்தோஷம், பாடி இவ்வளோ கஷ்டப்பட்டு நல்லா வந்துருச்சே என் புள்ளை, பெற்றுட்டோமே ஒரு உயிரேன்னு சந்தோஷப்படுற அந்த தாய், அதுக்கே அப்படி இருந்தால் மாடி ஊருக்கு எப்படி இருக்கோங்க? நித்தியத்தில் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இருந்து நித்தியமெல்லாம் நமக்காக வெந்து வெம்பி இந்த உலகத்துக்கு வந்து நமக்காக வாழ்ந்து சிலுவையில் நமக்காக தொங்கி ஆயிரம் ஆயிரம் வருஷமாக நமக்காக பரிந்து பேசி நம்ம கல்றையில் போய் புழுவெல்லாம் சாப்பிட்ட பிறகும் நம்மளை விடாமல் நமக்காக பரிந்து பேசி நம்ம உடம்பு ஒவ்வொன்றும் அணுவை சேர்த்து மீண்டுமாக பரலோகத்தில் கொண்டு போய் நம்ம பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க வைத்து முழுமையாக பரிபூர்ணம் அடைந்து பார்க்கும்போது இயேசுக்கு எப்படி இருக்கும்? நான் சொல்கிறேன், அவர் கண்ணில் தான் ஆனந்தம், ஏக்கம், தண்ணீர், நம்ம அன்பை விட எல்லாம் மிஞ்சின அன்பு அவருக்கு தாங்க இருக்கும். அதை தானே நம்ம எல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும்போது நம்மளை பார்க்கணும்னு நம்ம விரும்புவோம், இல்லைங்களா? நம்ம யோசேப்பு சொன்னார், போய் எங்கள் அப்பா அடிமையாக தானே இப்போ நினச்சிக்கிட்டு இருக்காரு, போய் கூட்டு வா எகிப்தில் என்னுடைய மகிமையை அவர் பார்க்கட்டோன்னார். நம்ம பிள்ளைங்க கூட அவங்க மெடல் வாங்கினா ஏதாவது வாங்கினா நீ வந்து பாரு அப்படின்னு நம்ம பெஸ்ட்டாக அவங்க மெடல் வாங்கும் போது பார்க்கணுன்னு விரும்புவாங்க. இயேசுவை நம்ம எப்படிங்க பார்த்துருக்குறோம்? கேவலமாக தான் பார்த்துருக்கோம், துப்பு வாங்குறதா தான் பார்த்துருக்கோம், அடி வாங்குறது அவருக்கு ஒரு ஆசையா? என்ன தெரியுமா அவருடைய ஆசை? யோவான் 17:24 சொல்கிறார் பாருங்களா, அவர் ஆசை, அவருக்கு ஒரு ஆசை, ஐ டிசையர் அப்படின்றார். பிதாவே எனக்கு ஒரு ஆசை, பிதாவே உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பு வைத்திருந்தபடியே நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படி நான் எங்கே இருக்கிறேனோ அவர் அங்கே இருக்கும்படி என்னுடனே கூட இருக்க என்ன விரும்புகிறேன். அப்படி விருப்பம், பிதாவே என்னை தெரியவே தெரில, நான் என்னவோ பிச்சைக்காரன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க, துணி போடாமல் தலை சாக்க இடம் இல்லாமல் இந்த உலகத்தில் அவங்களுக்காக வந்தன்ற உணர்வு கூட இல்லை. என்னுடைய மகிமை என்ன, தெய்வத்து தெய்வனுக்கு ஒப்பான நான் யாருன்னு கொஞ்சம் கூட இவங்களுக்கு தெரியவே தெரியாது. பிதா கொஞ்சம் கூட என்ன அப்படி பார்த்ததே இல்லை. அந்த மகிமையில் என்ன பார்க்கணும் இவங்க, அந்த மகிமையில் என்ன பார்க்கணும்னு என்னுடைய ஆசை பிதாவே அப்படின்றார். நம்ம அவரை பார்த்ததே இல்லை, அங்கே தாங்க பார்ப்போம், இங்கே என்னங்க பார்க்குறோம்? அவரை அவமானப்படுத்துறதும் அவருக்கு விரோதமாக பாவம் செய்கிறது தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அங்கே பார்க்கும்போது பார்ப்போமே அவர் யாருன்னு, அம்மா இவ்வளோ பெரியவரா என்னுடைய ரட்சகர், இவ்வளோ பெரியவரா எனக்கு ரத்தம் சிந்தினார் அப்படின்னு ஆனந்தம், ஆச்சரியம், அதிர்ச்சி, விழிப்பு நமக்கு ஏற்படுமே. ஐயோ எவ்வளோ அங்கே தான் சொல்லுவோம், 10,000 பேரில் சிறந்தவர் என் மேய்ப்பர் அப்படின்னு சொல்லுவோம். ராபர்ட் முரே மெக்ஷேன் சொல்லுவார், சொல்கிறாரு அங்கத்தான் நான் அவரை பார்த்த உடனே தான் அப்போத்தான் தெரியும் நான் அவருக்கு எவ்வளோ கடன்பட்டிருக்கிறேன், அதுக்கு வரைக்கும் தெரியாது எனக்கு. கிறிஸ்து பரலோகத்தினுடைய சென்டருங்க. ஏன் பரலோகம் கிறிஸ்துவோடு இருப்பது? முதலாவது நம்ம பரலோகத்துக்கு போகிறது அவர்னால் மட்டும்தான். ரெண்டாவது ஏன் கிறிஸ்துவோடு இருக்கிறது தான் பரலோகம்? ஏன் அங்கே அவரை தெளிவாக அங்கத்தான் அவரை பார்க்க முடியும். இங்கெல்லாம் பார்க்குறது அவர் தப்பாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், இங்கெல்லாம் அவரை சரியாக புரிஞ்சுக்கிட்டல, ஞாபகங்கள் என்னை நினைவு கொடுங்கன்னு அப்போல்லாம் எடுத்துக்கிறோம். அவனு தெளிவாக அவரை பார்க்குறது அங்கே தான். அவர் பார்க்கறது உங்களுக்கு இஷ்டம் இல்லை, அம்மா எப்படா பார்ப்போன்னு இருக்குது இல்லைங்களா? அந்த பேரானந்த். மூணாவது இது கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன், அங்கே தான் அவர் நம்மளை அவரோடு இணைத்து உச்சக்கட்ட மகிமைக்கு நம்மளை உயர்த்துகிறார். பாருங்கள், கடவுள் மகிமைப்படணும், பரலோகம் வந்து கடவுளை அவரை மகிமைப்படுத்த போது இதுவரைக்கும் இல்லாத விதத்தில் அவரை மகிமைப்படுத்த போது. இதுவரைக்கும் பரலோகம் என்ன, அவர் நீதி உள்ளவர், பரிசுத்தர், பரிசுத்தர்னு அவரை மகிமைப்படுத்தினாங்க. ஆனால் அவருடைய ஒரு என்ன சொல்கிறது, ஃபுல் ஆர்ப், அவருடைய முழு வட்டம் குணம் யாருக்கும் தெரியல. அவர் எவ்வளோ இரக்கமானவர், கிருபை உள்ளவர்னு பரலோகத்துக்கு தெரியுமா? அவர் இன்னும் வெளியே படுத்தலையே, ஆதாம் உள்ளுற வரைக்கும் தெரியாதே அவர் கிருபை உள்ளவர்னு, இல்லைங்களா? ஆயிரம் ஆயிரம் வருஷமாக யாருக்கும் தெரியாது அவர் கிருபை உள்ளவர்னு. அவர் முழு வட்ட குணங்கள் இன்னுமே தான் புகழப்படப்போகுது. யாரை பார்த்து புகழப்படப்போகுது, எதை பார்த்து? மீட்பை பார்த்து தான். அதனால தான் ஆட்டுக்குட்டியானவர் ரெவலேஷன் 5வது அதிகாரத்தில் அவர் தான் நடுவில் இருப்பாராம். அவர் நடுவில் இருந்து எல்லா கோத்திரத்தில் இருந்தோ எல்லா ஜாதிக்காரன் தன் ரத்தத்தில் மீட்டவருக்கு தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவாங்களாம். அதை பார்த்து அவருடைய கிருபையை நித்தியமாக கடவுளை புகழப்படுறது. யாரை பார்த்து கடவுளை புகழப்படுற போகிறாங்களா? இயேசு கிறிஸ்துவில் இணைக்கப்பட்ட உங்களையோ என்னையோ இயேசு கிறிஸ்துக்குள்ளே நமக்கு என்ன செய்தார்னு நம்ம தான் பரலோகத்தின் சென்டராக இருப்போமா, நம்மளை பார்த்து கடவுளை புகழ்வாங்களாம், என்ன சொல்வது? ஏன்னா இயேசுவோடு நம்ம இணைக்கப்பட்டிருப்பதனால் அவருக்கு என்னென்ன கனம் நடக்குதோ அது நம்ம மேலேயும் விழுவோம். அவருடைய நிறைவாச்சையே நம்ம இல்லைங்களா அவரை நிறைவுபடுத்த போகிறோம். ஆகவே அந்த உயர்ந்த மகிமைக்கு அதான் எபேசியர் 2:7 பார்க்குறோம். இயேசுக்கு வருகிற மகிமை தான் பைபிளில் வந்து நம்ம எபேசியர்லாம் பார்க்குறோம். எல்லா அதிகாரங்களுக்கு துரைத்தனங்களுக்கு வல்லமைக்கு அவரை உயர்த்தி இருக்கிறாருனா எதுக்கு அதை சொல்கிறாங்க திருப்பி திருப்பி? ஒன்று, நம்ம நிச்சயமாக பரலோகத்துக்கு போகிறதுக்கு அவருக்கு எல்லா பவர் இருக்குன்னு நம்பணும், ஒன்று. ரெண்டாவது, அதுக்கு நம்ம ரெடி ஆகணும். அங்கே தான் நம்மளும் இருக்க போகிறோம். அவருடைய உயர்வு தான் நம்ம உயர்வு. அந்த நிலை தான் பரலோகத்தில் நித்தியமாக நம்முடைய நிலைமை. எல்லா அதிகாரத்துக்கும் மேலே நான் அவரோடு இணைந்து நம்ம இருக்க போகிறோம். அதனால தாங்க பரலோகம் இயேசுவோடு இருப்பது. ஓகே, இதோடு நான் முடிக்கிறேன். என்ன பார்த்தோம்? அந்த பரிசுத்த திரையை திறந்த உடனே தேவனை முகமுகமாக பார்த்து அவரை நித்தியமாக அனுபவிக்க போகிறோம். ரெண்டாவது, கிறிஸ்துவோடு இருக்க போகிறோம். அதுதான் பரலோகம். தேவன் தான் என்னுடைய பலவீனமான பிரசங்கத்தை பயன்படுத்தி பிரகாசமுள்ள கண்களை உங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா பரலோகத்துக்கு போன உடனே உங்கள் எல்லாருக்கும் என் மேலே பயங்கரமாக கோவம் வரும். ஏன் கோவம் வரும்? அந்த குயின் ஆஃப் ஷீபாக்கு கோவம் வந்துச்சான் அவங்க ஆளுங்க மேலே. இதே பெரிய சாலமனுடைய இதை பாதி கூட ஒழுங்காக சொல்லலையே இதுங்க அப்படின்னு கோவம் வந்துச்சான் அந்த அம்மாவுக்கு. நீங்கள் போய் பரலோகத்துக்கு போனவர்னால் இந்த பாஸ்டர் 1% கூட ஒழுங்காக சொல்லி கொடுக்கலையே அப்படின்னு உங்களுக்கு கோவம் வரும். அவ்வளோதான் என் பிரசங்கம். இதை விட 1000 மடங்கு மகிமையானது பரலோகங்க. கடைசியில் 2 பயன்பாடு கம்யூனியனுக்கு நம்ம வரப்போகிறோம். விசுவாசிகளாக இருக்கிற நாம் கால்வின் நமக்கு சொல்கிறாரு, இந்த வருஷத்தை முடித்தோம், 12 பாப்போஜனங்களை எடுத்தோம். கால்வின் என்ன சொல்கிறாரு? பரலோகத்துக்காக ஏங்காத எந்த கிறிஸ்தவனும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதிகமான முன்னேற்றத்தை அடையவில்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்துருக்கிறீங்களா? 12 கம்யூனியன் கொடுத்தோமே, என்ன வளர்ந்துருக்கிறீங்க? கால்வின் என்ன சொல்கிறாரு? பரலோகத்துக்காக நீ ஏங்கலைன்னா ரொம்ப பெரிய முன்னேற்றம் இல்லைன்றார். 2025 முடிஞ்சிருச்சு, இன்னும் எத்தனை வருஷம் நமக்கு இருக்குதோ தெரில. 2026 வரப்போகுது. பரலோகத்துக்காக ஏங்குற முன்னேற்றம் வந்திருக்கா? அப்படி வரலன்னா நோ ப்ரோக்ரஸ் கிறிஸ்டியன் லைஃப்பில். இந்த உலகமேனு கடக்குறீங்க. நம்ம வரப்போகிற வருஷத்தில் இதான் நம்ம பரலோகத்தின் பார்வை, பரலோகத்தின் ஆர்வம் வளர்த்துக்க ஆண்டவர் நமக்கு கண்களை கொடுக்கட்டும். ஏன்னா பவுல் அதானே ஜெபம் பண்ணுறாரு, உங்களுக்கு பிரகாசமுள்ள கண்கள் கொடுக்கணும், உங்களோட அடைப்பின் நம்பிக்கை என்னன்னு தெரியணும். ஏன் ரிச்சர்ட் பாக்ஸ்டர் 12 காரணங்களை கொடுக்குறார் ஏன் பரலோகத்தை நினைக்கணும்? ஏன்னா அதுதான் ஒரு தவறழைக்காத ரட்சிக்கப்பட்டிருக்கிறோன்றதுக்கு அடையாளமா. ஏன்னா ரட்சிக்கப்படாத ஒரு போய் நாடகம் போடுற கிறிஸ்தவனுக்கு பரலோகத்தை பற்றி சொன்னால் பிடிக்கவே பிடிக்காது, போர் தான் அடிக்கும். சில பேருக்கு அப்படி தான் போர் ஆச்சு இப்போ இல்லைங்களா? நான் சொன்னவொடனே இவர் அப்பாப்பா முடிப்பாருன்னு இருக்கீங்க சில பேர். ரெண்டாவது, பரலோகத்தினுடைய பார்வை தான் நமக்கு வந்து இந்த உலகத்தில் சந்தோஷமாக சமாதானமாக எந்த துன்பங்களுக்கு மத்தியில் வாழ்வதற்கு ஊக்கத்தை கொடுக்கும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு பயனாக வாழ செய்யும். இந்த உலகத்தில் எந்த சோதனை பாவம் மேற்கொண்டு பரிசுத்தம் வாழ்றதுக்கு பெரிய ஊக்கம். யோசிச்சு பாருங்களேன், அந்த பிரதான ஆசாரியர்து அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ அவமா அங்கே போகிறேனே நான் எவ்வளோ சுத்தமாக இருப்பான். நம்ம ஒண்டி தானே போகிறோம். இஸ்ரவேல் கோத்திரத்திலேயே உலகத்திலேயே நான் ஒண்டி தான் கடவுளுடைய பிரசன்னத்தில் போய் நிற்க போகிறேன் அப்படின்னா அவன் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருப்பான் அவனுடைய சுத்தத்தை பற்றி. நீங்கள் போகிறவங்களா? அந்த போகிற எண்ணம் நமக்கு இருந்துச்சுன்னா, அந்த பார்வை இருந்துச்சுன்னா நம்மளை சுத்தமாக வச்சுருப்போம். எவனுக்குள்ள இந்த நம்பிக்கை இருக்கிறதோ அவர் சுத்தராக இருப்பது போல் தன்னைத்தான் சுத்தமாக வைத்து கொள்ளுவான். அடுத்ததாக, பரலோக பார்வை தான் நமக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக, அந்த பார்வை தான் நமக்கு இந்த உலகத்தில் எத்தனை கஷ்டங்கள் எதிர்ப்புகள் என்ன இன்பங்கள் இருந்தாலும் சரி இதெல்லாம் மங்களாக தெரியும். உலக இன்பங்கள் ஐஸ்வர்யங்கள்லாம் அந்த பிரகாசத்தை பார்க்குறவர்களுக்கு இதெல்லாம் இப்போ பிரகாசமாக தெரியுது. ஏன்? அந்த பார்வையே இல்லையே, குருடாக இருக்கிறோம். ஆனால் அந்த பார்வை இருக்கும்போது தான் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த கஷ்டங்களும் நமக்கு எப்படி தெரியும்? பவுல் என்ன சொல்கிறாரு? லேசான உபத்திரம். நித்திய கனமகிமையை பார்க்குறவர்களுக்கு இது லேசான உபத்திரம். அதெல்லாம் தெரிலனா தான் இங்கேயே உழண்டுக்கிட்டு கிடப்போம் நம்ம. ஆகவே பல நன்மைகள் உண்டு. நீங்கள் இதோடு பரலோகத்தை பற்றி சொல்லி முடிச்சுட்டாரு, இதோடு மறந்துடுவோம் பரலோகத்தை. இருக்காமல் வரப்போகிற வருஷத்தில் ஹெவன்லி மைண்டடாக இருக்க ஆண்டவர் நமக்கு கண்ணை திறக்கட்டும். இந்த சேர்மன் யாருக்காவது ரொம்ப உங்களுக்கு போராக இருந்தால், ஒன்றுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை, முடித்தா கம்மின்னு எனக்கு கொடுத்தா வீட்டுக்கு போவோன்னு இருந்தால், ஒரே ஒரு சங்கீதத்தை வாசிப்போமா அவங்கள பற்றி சொல்லுது பாருங்களேன். சங்கீதம் 17:14 அவர் சொல்கிறாரு, நான் சொல்லி முடிக்கிற நேரம் ஆயிடுச்சு. தேவனே, இந்த மனிதர்களுக்கு நீ நல்லா சாப்பாடு போடுறீர், இந்த உலகத்தில் நல்ல பங்கை கொடுக்குறீர், அவங்க வயிறெல்லாம் நல்லா நிரம்பும்படிக்கு உம்முடைய பொக்கிஷத்துலேருந்து கொடுக்குறீர், பிள்ளைகளை கொடுக்குறீர், அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் அவங்க வாழ்ந்து படிக்க வச்சு எல்லாம் பண்ணிவிட்டு அவங்க பிள்ளைகளுக்கு சொத்தை விட்டுட்டு போகிறாங்க, அது அவங்களுடைய திருப்தி. இதுதான் சில பேருடைய வாழ்க்கை. நல்லா வாழ்ந்தோமா, நல்லா சாப்பிட்டோம், ஆண்டவர் கொடுக்குறாராம், நல்ல சாப்பாடு கொடுக்குறாராம், நல்ல வேலை, நல்ல சம்பளம், குடும்பம், பிள்ளைகள் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு திருமணம்லாம் செய்ய வச்சிடுறாராம், அதுதான் அவங்களுக்கு திருப்தி. ஆனால் அவர் என்ன சொல்கிறார், தன்னை பற்றி 15வது வசனத்தில் என்ன சொல்கிறாரு, படிங்க 15.
நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன்.
இந்த உலகத்தில் இருக்கிறவங்க இதுதான் போதும், அதுதான் திருப்தி. நல்லா ரிட்டையர்ட் ஆனுமா, பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணுமா, நல்லா அது திருப்தி, அதே போதும் எனக்கு. ஆனால் நான் திருப்தி ஆக மாட்டேன், நானும் உம்முடைய முகத்தை தரிசிப்போம் போது தான், உமது சாயலாக விழிக்கும் போது தான் நான் திருப்தி ஆவேன்றார். உங்களை பர்சனலாக அவர் கேள்வி கேட்கட்டா, உங்களுக்கு கம்யூனியனுக்கு நீங்கள் வரீங்க, என்னங்க அவங்கள திருப்தி செய்து? ஒருவேளை கடவுள் இனி காலர சொல்கிறாருன்னு வச்சுக்குவோம், உனக்கு என்ன வேணும், இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு எவ்வளோ பணம் வேணும் உனக்கு, டக்குன்னு உங்கள் அக்கௌண்ட்டில் வருது, இஷ்டத்துக்கு சொல்லுங்களேன், ஒரு 500 கோடி போதுமா, ஓகே 500 கோடி வச்சுக்கப்பா, நல்லா செலவு செய், 500 கோடி கிடச்சிருச்சு, அதுக்கப்புறம் உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன வேணும், பிள்ளை என்ன படிக்கணும், நான் அதை மெடிக்கல் பண்ணேன், ஓகே அதுக்கு ஒரு வச்சுக்க, ஒரு 5 கோடி எல்லாத்துக்கும் கொடுத்த, கல்யாணம் பண்ணணும் அதெல்லாம் கொடுத்து, சரி அதுக்கப்புறம் நீ உலகத்தில் ஏதாவது விட்டு போகணுமா, ஆமாங்க, ஒரு 5 வீடு, ஒரு 100 ஏக்கர் லேண்ட் இருந்தால் போதுங்க, எல்லாம் கொடுத்தாச்சு, எல்லாம் கொடுத்துட்றாருன்னு வச்சுக்குவோம், எல்லாம் பணம் கிடச்சிருச்சு, வயசுக்கு பிள்ளைகளுக்கு எல்லா எக்ஸ்பென்சஸ் கட்டியாச்சு, கொடுத்துட்றாரு, திருப்தி ஆண்டவரே அப்படி நீங்கள் சொல்லுவீங்களா? ஒருவேளை அப்படி உங்களுக்கு இருந்தா, இந்த உலகத்தில் எல்லாம் முடிஞ்ச திருப்தின்னு இருந்தா, நீங்கள் நிச்சயமாக மாறலைன்னா நீங்கள் பரலோகத்துக்கு போக மாட்டீங்க. உங்கள் பார்வை புரட்சிகரமாக மாறணும். இல்லை இதெல்லாம் இருந்தாலும் எனக்கு திருப்தி இல்லை, தாவீது அப்படி தானே சொல்கிறாரு, அவர் முகத்தை பார்க்குற வரைக்கும் எனக்கு, நீதியில் நான் அவர் முகத்தை பார்க்குற வரைக்கும் எனக்கு திருப்தி, அதுக்காக இந்த உலகத்தில் நான் வாழலை, அது இல்லை என்னுடைய வாழ்க்கை, அப்படி இருக்கிறீங்களா? அதுதான் நம்ம மூதாதிகள்லாம் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அதை வாழ்கிறதுக்கு எதுக்குங்க உங்களுக்கு கம்யூனியன்னு, அதை வாழ்கிறதுக்கு எதுக்குங்க, அப்படி வாழ்கிறதுக்கு என்னத்துக்குங்க இயேசு உங்களை ரட்சிக்கணும், அது வாழ்கிறதுக்காக வாரம் வாரம் கம்யூனியன் எடுத்துகிட்டு போகிறீங்க? இல்லையே, நான் நீதியில் விழிக்கணுமே, அவர் முகத்தை தரிசிக்கணுமே, அதுக்கேற்றபடி பரிசுத்தமாக அவருடைய ராஜ்யத்துக்காக வாழணுமே, அவங்களுக்கு தான் கம்யூனியன். இந்த உலகமேனு திருப்தியாக வாழ்ந்து கொண்டு இருந்தால், அந்த சங்கீதக்காரன் சொல்கிற மாதிரி, நீங்கள் போகிற இடம் தவறான இடம் ஆச்சே, ஆண்டவர் தான் நம்ம கண்ணை திறக்கணும். இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் கண்ணை திறக்கட்டும். ஏன்னா ஆண்டவர் வரும்போது எப்படிப்பட்டவர்களுக்கு வரேன்றாரு, எப்படிப்பட்டவங்க ஆச்சரியப்படுவாங்க, நோவா காலத்தில் இருந்த மாதிரி சாப்பிட்டு புசித்து குடித்து பெண் கொண்டு பெண் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களாம் அவங்க, என்ன இந்த உலகமேன்னு இருந்தாங்களாம், அவங்களுக்கு வந்தார், அவங்கள தான் போட்டு பிரளயம் வாரிட்டு போச்சு, அப்படி தான் அழிய போகிறாங்க. அவங்க இல்லை, அவங்களுக்காக வரல, அவங்க பரலோகத்துக்கு போகிறவங்க அல்ல, அவருக்காக காத்திருக்கிறவங்க, எப்போ ஏக்கமாக இருக்கிறவங்க, இந்த உலகமே இருக்காதவங்க, அப்படிப்பட்டவங்களா நீங்கள்? அப்படி இல்லைன்னா கம்யூனிட்டி எப்படி எடுக்க முடியும், யோசிச்சு பாருங்களேன். இந்த உலகமேன்னு இருந்தோம்னா ஆண்டவர் தான் நமக்கு கண்ணை திறக்கட்டும், உணர்த்தட்டும், ஜெபம் பண்ணலாம்.